கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் யாவருக்கும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறி உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புளிப்பை புறம்பாக்குதல், கிளென்சிங் அவுட் த லீவன். புளிப்பை புறம்பாக்குதல், பஸ்காவுக்கான நியமனம் கொடுக்கப்பட்ட பொழுது அதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளில் ஒரு முக்கியமான நிபந்தனையாக இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய எவ்விதமான புளிப்பையும் அவர்கள் கண்டுபிடித்து அகற்ற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நிபந்தனை. யாத்ராகமம் 13 அதிகாரம் 7 வசனத்தில் இது குறித்து நாம் வாசிக்கலாம்.
அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அந்நாளில் நீ உன் குதிரையை நோக்கி
போதும். இந்த கட்டளை நிமித்தம் மாம்சீக இஸ்ரேலர் தங்களுடைய வீடுகளில் உள்ள வெளிய என்று சொல்லி மிக நுணுக்கமாக தேடி எந்த விதமான புளிப்பும் இல்லாதபடி அவர்கள் பார்த்து கொண்டது நாம் அறிவோம். இப்படியாக அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு தேடுதலுக்குள்ள இந்த கட்டளை வந்து வழி நடத்தினது. அது மாத்திரமல்ல, இந்த கட்டளை அல்லது நிபந்தனை நிறைவேற்றப்படாமல் யாராவது பஸ்காவை அனுசரிப்பார்களே ஆனால் அதுக்கு கடுமையான தண்டனை கூட தேவனுடைய வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருந்துச்சு. யாத்ராகமம் 12 அதிகாரம் 15 வசனத்தில் அது குறித்து நாம வாசிக்கிறோம்.
புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7 நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான்.
ஆம், பாருங்க, புளிப்ப புசிக்கிறவங்களுடைய ஆத்மா அறுப்புண்டு போயிடும். தேவன் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு நிழலான பஸ்காவினுடைய முறைமைகளை வெளிப்படுத்தின போது புளிப்பு குறித்து இவ்வளவு கவனமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அங்க சொல்லியிருந்தார். எந்த அளவுக்கு என்று சொல்லும் பொழுது கவனக்குறைவாக புளிப்பை தங்களிடத்திலிருந்து அகற்றாமல் பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது அவர்கள் அறுப்புண்டு போவதற்கு ஏதுவாது அமைந்திடும் என்று கூட அங்கு சொல்லியிருந்தார். ஏன் தேவன் இந்த புளிப்பு விஷயத்தில் மாம்சீக இஸ்ரேலரிடம் இவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவராக அங்க இருந்தார், அவர்களும் அவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கு எதிர்பார்த்தார்? ஒரு முக்கியமான காரணம் அது நமக்காக. ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், நிஜமான பஸ்கா கர்த்தர் இயேசு இந்த உலகத்துக்காக தன் ஜீவனை பலியாக கொடுத்திருக்கும் பொழுது அதை வருடம் தோறும் அவருடைய உன்னதமான அந்த பலியை நினைவு கூற வேண்டுவது அவர்கள் மேல தேவன் வைத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஏற்பாடு. அப்போ அப்படிப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அதே மரணத்தில் அவரோடு இணைக்கப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நாம யோசித்து பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் நாம நிறைவேற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டளை, இந்த எந்த விதமான புளிப்பும் அங்க இருக்கக்கூடாது. இந்த புளிப்பு என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷில் லீவன், நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா அது இடம்பெறும் நம்மளுடைய உணவு பழக்க வகைகள். ஃபெர்மெண்டேஷன், அதாவது புளிக்க வைத்தல், புளிக்கக்கூடியது, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், அதாவது முந்தைய புளித்த விஷயங்கள் இருந்து ஒரு சிறு பங்கு எடுத்து புதிதான மாவோ அல்லது வேறு எந்த ஒரு காரியத்தோட நாம அந்த சிறிய பழைய புளிப்பை சேர்த்தும் போது இந்த புதியது முழுவதுமே கூட புளித்துவிடும். இப்படி பழைய புளிப்பில் இருந்து கொஞ்சம் எடுத்து புதிய வைகளில் சேர்த்து புளியது முற்றிலும், அதாவது புதியது முற்றிலுமே புளித்து போக செய்வதுதான் தமிழில் புளிக்க வைத்தல் நாம சொல்லலாம். ஆங்கிலத்தில் அறிவியல் ரீதியாக அது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். நமக்கு நன்கு தெரியும் இந்த புளிப்பு பாவத்திற்கும் அதோடு சம்பந்தப்பட்ட அனைத்திற்குமே ஒரு அருமையான வேதத்தின்படியான அடையாளம். சோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், இந்த புளிக்க வைக்கக்கூடிய வழிமுறை என்பது பாருங்க, பாவத்துக்கும் பாவத்தினால நாம சீர்குலைந்து போகிற அந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு அருமையான அடையாளமாக அங்கு இருக்கு. அப்போ மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு தேவன் கொடுத்துட்ட அந்த ஒரு நிபந்தனை, நம்முடைய விஷயத்தில் பாவம் அது தொடர்பான எவ்விதமான காரியங்களும் கொஞ்சமேனும் கூட இருந்துடக்கூடாது. அப்படி இருக்குமேயானால் அதை கண்டுபிடிக்கணும், அதை முற்றிலும் நம்மிடத்திலிருந்து அகற்றி போடுவதற்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேடணும், கண்டுபிடிக்கணும், எடுத்து போடுவதற்கு பிரயாசப்பட்டு முற்றிலும் எடுத்தே போடவே. இதே விஷயத்தை தான் அப்போஸ்தல் பவுல் 1 கொரிந்தியர் 5:6-7 பேசுறார்.
நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும் படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோடே பண்டிகை ஆசரிக்க கடவும்.
இங்க அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம கவனிக்க வேண்டியது பாருங்க, பழைய புளித்த மாவுல கொஞ்சமாவது இருந்துட்டா புளிய மன்னிக்கணும், புதிய புளித்த மாவு முழுவதுமே அங்க கெட்டு போயிடும். கொஞ்சமாவது கொஞ்சமாவது இருந்துட்டா புதிது முழுவதுமே கெட்டு போயிடும். சோ அப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா, பாவம் பற்றி தான் நமக்கு கொஞ்சமேனும் சிறு விஷயங்கள்ல, சாதாரண காரியங்கள்ல சிறிதளவாவது பாவமானது அல்லது அது தொடர்புடைய எவ்விதமான விஷயமாவது நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்க நாம அனுமதிப்பேயுமேனால் அது மிகப்பெரிய ஒரு இழப்பை நாம சந்திப்பதற்கு வழி நடத்திடும். அதனால பாவம் என்பது சிறிதளவானாலும் அல்லது அதனுடைய ஆரம்ப நிலையில இருந்துட்டா கூட பரவாயில்ல, அதை உடனே கண்டுபிடிச்சு அகற்ற வேண்டும் என்பதுதான் நாம் இங்க வசனங்கள்ல பார்க்கக்கூடிய விஷயம். அது மாத்திரமில்ல, இந்த புளிப்பில்லாத அப்பத்தை அவர்களை 7 நாள் அங்க புசிக்க வேண்டும் என்று கூட அங்க சொல்லப்படுது. ஏன் வந்து 7 அங்க பயன்படுத்தப்படணும்? நமக்கு நன்கு தெரிஞ்சிருக்கிறபடி 7 என்பது பூரணம், ஒரு கம்ப்ளீட்னஸ். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பாருங்க, இப்போ சுவிசேஷ யுகத்துல சபையானாலும் சரி அல்லது இதற்கு பிற்பாடு 1000 ஆண்டு அரசாட்சியில முழு மனுக்குலமானாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவருடைய திட்டத்தில் எந்த நிலையிலான ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை பூரணமா முழுவதுமாக அவர்கள் களைந்து போட வேண்டும். அப்ப இந்த புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாட்கள் அவர்கள் புசிக்க வேண்டும் என்பது பாருங்க, அந்த 7 முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில பாவம் என்றதை முழுமையாக நாம் அகற்ற வேண்டியது இந்த கட்டளையில் அங்க நமக்கு அங்க சொல்லப்படுது. இன்னும் நிறைய சின்ன சின்ன படிப்பினைகள் அந்த கட்டளையிலிருந்து நாம் எடுக்கலாம். இது அவர்கள் பஸ்கா அனுசரிக்கும் போதெல்லாம் செய்யணும், வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஒரு முயற்சிக்குள்ள அவர்கள் போக வேண்டியது நியமிக்கப்பட்ட மாதிரி நமக்கு அங்க தெரியும். ஒரு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்த ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்ளும் படிக்கு இந்த கட்டளை அவர்களுக்கு ஒரு சூழலை அங்க ஏற்படுத்தி தந்துச்சு. ஒரு பீரியாடிக்கல் கிளென்சிங், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள இது நடக்கணும். அது நடக்கும் பொழுது அவர்கள் தேடணும், எந்த விதத்திலேயாவது புளிப்பு நம்ம இடத்துல இருக்குதா. நமக்கு சொல்லும் பொழுது ரொம்ப அருமையா, எந்த விதத்திலாவது பாவம் நமக்குள்ள பிரவேசிக்க நாம் அனுமதித்துடுக்கிறோமா, எந்த ஒரு ரீதியிலாவது பாவம் என்பது இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா. சர்ச் அவுட் பண்ணுங்க, தேடுங்க, ரெகுலரா இடைவிடாமல். இதனுடைய முக்கியத்துவம் அங்க இருப்பது நாம் அங்க பார்க்க முடியும். சகோதர சகோதரிகள், எந்த அளவுக்கு நாம பார்க்கணும்னா, இந்த பாவம் எந்த அளவிலாவது எந்த நிலையிலாவது நமக்குள்ள இருந்து நாம செய்து கொண்ட அந்த பொருத்தனைய நிறைவேற்றுவதிலிருந்து நம்மை வழிவிலக செய்து விடுமோ என்று கவனிச்சிருந்து, அந்த மாதிரி நம்மை வழிவிலக செய்து விடாத படிக்கு இந்த பாவம் என்பதை சிறிதளவே இருக்குமே ஆனாலும், ஆரம்ப நிலையிலேயே இருக்குமே ஆனாலும், உடனே ஜாக்கிரதையோடு அவைகளை நாம கண்டறிஞ்சு நம்மிடத்திலிருந்து அகற்றுவதற்கு நாம் அங்க முயற்சி செய்ய வேண்டும். சகோதர சகோதரிகளும், கண்டிப்பா கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் அந்த நாள்ல நாம அனுசரிக்கிற அந்த முறைமைகள்ல பிரதானமான நோக்கம் நம்முடைய அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட விலையேறப்பட்ட அந்த பலிதான், அதுல சந்தேகமே இல்லை, அதற்கு மாற்று கருத்தே இல்லை. அந்த உன்னதமான பலி, அதை நாம் நினைவு கூறணும். ஆனா அதே சமயத்துல கூட இணைஞ்சிருக்கிறோம், அதே பலியில மறந்துடவே வேண்டாம். பலியில இணைஞ்சிருக்கிறோம், பலி ஆகணும், பொருத்தனை செஞ்சிருக்கிறோம், அதை நிறைவேற்றணும், அர்ப்பணிச்சிருக்கிறோம், முழுக்க பயன்படணும். தேவன் சித்தம் நம்ம மூலம் இந்த பூமியில நிறைவேறுவது. இந்த விஷயத்தில இருந்து பாவம் என்பது எந்த அளவே இருந்து கூட, எந்த நிலையில இருந்து கூட நம்மை வழிவிலக செய்வதற்கு வாய்ப்பு இருந்தா கண்டறிஞ்சு அதை நாம நம்மிடத்திலிருந்து அகற்றி போகணும். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ரொம்ப ஒரு நல்ல முயற்சியா இருக்கும். அதற்கு கூட நாம ஒரு ஷெடியூல் போட்டு செய்யலாம். நம்முடைய அனுதின காரியங்கள், நம்மளுடைய பொதுவான வேலைகள், பிரயாசங்கள் இருந்து சற்று ஓய்ந்திருந்து அந்த ஓய்வில் ஒரு மிகப்பெரிய வேலை செய்யணும். நமக்குள்ள இந்த ஒரு தேடுதல், இந்த ஒரு சுத்திகரித்தல், இது செய்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக அங்க இருக்கும். ஏன் இப்படி நாம் செய்யணும் என்று கேட்டா, நம்மளுடைய இருதயத்தினுடைய நிலை குறித்து எரேமியால நம்ம வாசிக்கிறோம், 17:9-10. ஏன் தொடர்ச்சியான இந்த ஒரு கவனம் இருக்கணும் பாவத்தை தேடி கண்டுபிடித்து முற்றிலும் அகற்றுவது என்று சொல்லும் போது,
எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கு செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன்.
ஆமாம், அதாவது நம்மளுடைய இந்த விழுந்து போன சுபாவம் ரொம்ப வஞ்சகமானது. அதாவது நாம செய்து கொண்டிருக்கிற அந்த பலியினாலான உடன்படிக்கைய நாம நிறைவேற்ற விடாத படிக்கு, கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சு விடுகள்ல தொடர்ந்து நிலைத்து இராத படிக்கு நம்மை வஞ்சிப்பதற்கு ரொம்ப திறமை உள்ளதா இருக்குது இந்த விழுந்து போன சுபாவம். சகோதர சகோதரிகள், நிறைய போக்குகள் சொல்லும், நீங்க ஏன் பலியாக மாற்றுறீங்க என்ற கேள்வி ஒருவேளை ஆவியில புதிய சிருஷ்டி கேள்வி எழுப்புச்சுன்னா, இந்த பழைய சுபம் அதற்கு அருமையான போக்குகள் சாக்குகள் சொல்லும், அல்லது தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப அருமையா சாதுரியமா நியாயப்படுத்தும், ஜஸ்டிஃபை பண்ணும். நீங்க சரியாத்தான் பலியாகி கொண்டு இருக்கிறீங்க, போதுமான அளவுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற அளவு நீங்க அர்ப்பணிப்புல வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறீங்க என்ற மாயையான சூழலை கூட இது உருவாக்கிடும். வசனங்கள், பரிச்சயமான வசனங்கள் ஒவ்வொரு போதும் நம்ம தொடும் பொழுது அதை ஒரு புதுவித கோணத்துல நாம அங்க பார்த்து தான் அந்த வெளிச்சங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். சோ மகா கேடுள்ளது அப்படின்னு இருதயத்தை தேவனுடைய வார்த்தையில குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது அது நம்முடைய விழுந்த சுபாவத்தை குறிக்குது. விழுந்த சுபாவம் அவ்வளவு வஞ்சகமாக நம்மை நம்முடைய அர்ப்பணிப்பின் பாதையிலிருந்து வழி விலக செய்ய வல்லது. சோ அப்போ ரெகுலர் ஸ்க்ரூட்டனைசிங் அவசியம். ஒரு போதிய இடைவெளியில எப்பொழுதுமே நம்மை நாமே சோதித்து அறிவது என்பது மிக அவசியம். அதுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு இந்த விசேஷமான காலப்பகுதியில இருக்கு. நமக்கு இந்த விசேஷமான காலப்பகுதியில் அநேகம் பார்க்கிறோம், ஆனா கண்டிப்பா பார்க்க வேண்டியது இந்த மிக முக்கியமான நிபந்தனை. ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா, இந்த நிழல் பஸ்காவை கர்த்தர் இயேசு சீஷர்களோடு அனுசரிச்சாங்க. அந்த கடைசி பஸ்கா அனுசரிக்கும் போது சீஷர்கள் போய் கேக்குறாங்க, எங்க ஆண்டவரை அனுசரிக்கலாம், எப்படி சொன்னாங்க பதில், பதில் எப்படி சொன்னாங்க, பட்டணத்துக்குள்ள போங்க, தண்ணி குடம் ஒருத்தர் சுமந்துட்டு போவார். சோ அந்த இடம், அந்த அரேஞ்ச்மெண்ட், அது பத்தி அவர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் தண்ணி குடம் சுமந்து போவார். அவர் போற வீட்டுக்குள்ள போங்க, அப்ப தண்ணி எங்கதான் போச்சு, அந்த வீட்டுக்குள்ளதான் போச்சு. அந்த வீட்டு ஓனர் கிட்ட கேளுங்க, அவர் ஒரு மேல் வீட்டாரே காமிப்பார், அங்க நீங்க அனுசரிங்க. கிளென்சிங், அந்த தண்ணி தான் கண்டிப்பா கர்த்தர் இயேசு அங்க மேல் வீட்டறையில சீஷர்கள் பாதம் கழுவுறதுக்கு பயன்படுத்தினாங்க. அந்த மேஜையில அநேக விஷயங்கள் பேசிட்டாலும் ரொம்ப ஸ்பெஷல் வந்துட்டு அவர் தண்ணி எடுத்துட்டு அந்த சீஷர்களுடைய பாதங்கள் கழுவினது. நிறைய கோணங்கள் அது பார்க்கலாம். ஆனா அங்க அவர் சொல்லும் போது நான் உங்களை சுத்தம் பண்ணணும் உங்கள் பாதத்தை. பேதுரு மறுத்த போது அனுமதிக்கலாம் உங்களுக்கு என்னிடத்துல பங்கில்ல, அப்போ என்னை முழுவதும் சுத்தம் பண்ணுங்க. முழுவதும் சுத்தம் பண்ணுவதும் அவசியம் இல்லை, நீங்க ஏற்கனவே சுத்தமாய்த்தான் வந்திருக்கிறீங்க, ஆனா உங்கள எல்லோருமே சுத்தமா இல்லை. சோ அப்ப அங்க ஒரு மிகப்பெரிய கிளென்சிங் பத்தி கர்த்தரேஸ் அங்க பேசிட்டு இருந்திருக்கிறார். சோ அது ரொம்ப அவசியம். இன்னைக்கு அதே போன்ற ஒரு அனுசரிப்புக்கு நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அந்த வேலையில். சோ யூதர்களுடைய நிழல் அனுசரிப்புல புளிப்பை புறம்பாக்கி போடுவது மிக அவசியம். அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்களை ரொம்ப விசேஷமா செய்த பொருத்தனைக்கு உண்மை இல்லாதவர்களாக போய்விடுவதற்கு ஏதுவானவைகளை கண்டறிஞ்சு அவ்வப்பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டியது மிக அவசியம். அதாவது பாஸ் ஓவர் சீசன்ல மெயின் தாட்டே இதாத்தான் இருக்கணும், நம்மை நாமே சுத்திகரிக்கிறது. நம்ம தான் அதை பல விதத்துல சொல்றோம், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம், நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கிறோம். எந்த ரீதியில, என்ன செஞ்சு, எந்த காரியம், கிளீனிங் ஒர்க். சகோதர சகோதரிகளே, அது நிழல்ல இருக்குது, நிஜத்துல இருக்க வேணும். கர்த்தர் இயேசு அழகாங்க செய்து காண்பிச்சிருக்கிறாங்க, வாசிக்கலாம். இது கலாத்தியர் 6:3-4.
தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால்
இதனால் அந்த ஒரு சோதித்து அறிதல் மிக அவசியம். தாவீது வார்த்தையில ரொம்ப அருமையா அவர் தேவன் கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது சங்கீதம் 139:24 வாசிக்கும் போது வாசிக்கலாம்.
உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
23
தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்.
பாருங்க, அவருடைய விண்ணப்பம் எப்படின்னா, அவர் அங்க சோதிச்சு பாக்குறதுக்கு மேல தேவன் கிட்ட அந்த பெட்டிஷன் வைக்கிறார், தேவனே நீங்க என்னை பரிசோதிச்சு பாருங்க. அப்புறம் படிங்க, படிச்சு முடிங்க.
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
ஆமா பாருங்க. அப்போ இந்த ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்துல இந்த காலப்பகுதியில இருப்பது அவசியம். நமக்குள்ள நாம் தேடுவது மாத்திரமில்ல, தேவனிடத்துல நம்முடைய தேடுதல் வெற்றிகரமா முடிவதற்கு உதவி கூட நாம அங்க கேட்கலாம். அப்பா, என்னிடத்துல உள்ள குறைவுகள், பலகீனங்கள், பின்னடைவுகள் எனக்கு காண்பீங்க, என்னுடைய கண்களுக்கு அது தென்படட்டும், உங்களுக்கு பிரியமல்லாத விஷயங்கள் என் வாழ்க்கையில் என்னென்ன இருக்கு, உணரக்கூடிய ஆவி எனக்கு தாங்க, காமிங்க எப்படியாவது, நான் அதை கண்டறிஞ்சு என்னிடத்திலிருந்து அதைய எடுத்து போடுகிறேன். அப்போஸ்தல் பவுல் இப்படி இந்த சுய பரிசோதனையினுடைய அவசியம் பத்தி சொல்லுவது நமக்கு தெரியும். நம்மை நாமே நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். அது ரொம்ப நல்லது. நம்முடைய குறைவுகளை நாமளாக கண்டுபிடிச்சு, நம்மிடத்தில் இருக்கிற புளிப்பை நாமாக அடையாளம் கண்டு நாம் எடுத்து போடும் பொழுது அதைய சுட்டி காண்பிக்க, அதைய எடுத்து போடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு படி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடும். அது நல்லது. அப்போ இப்படியாக நாம அங்க சொல்லலாம். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 2 கொரிந்தியர் 13:5.
நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள்.
பாருங்க, விசுவாசம் உள்ளவர்களோ, அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்துல அல்லது நீங்கள் பெற்றிருக்கிற விசுவாசத்துல நிலைச்சுதான் இருக்கிறீங்களோ என்று உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கொள்ளுங்க, சோதித்து அறியுங்கள். பிலிப்பியர் 2:17 வாசிக்கும் போது உங்கள் விசுவாசமாகிய பலி, அதாவது ஒரு வகையில் நம்முடைய பலியின் ஜீவியம் நம்முடைய விசுவாசம் ஆயிடுக்கு இன்றைய வாழ்க்கையில். அப்போ நீங்கள் பெற்ற விசுவாசம், உங்கள் விசுவாசத்தின் படியான பலியின் ஜீவியம், அதிலேயே நிலைச்சு நிக்கிறீங்களா என்று உங்களை நீங்களே என்ன பண்ணி பாருங்க, சோதித்து பாருங்க. இந்த சோதித்து அறிதல் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய உள் நோக்கங்கள், நம்மளுடைய கிரியைகள் என்று எல்லா கோணத்திலையுமே அங்க போக வேண்டியது மிக அவசியம். இந்த சமயங்கள்ல சகோதர சகோதரிகளே, எங்கேயாவது எந்த அளவிலாவது பாவம் என்பது நமக்கு அங்க காணப்படுதா, இது கண்டுபிடிச்சு நாம அங்க தூக்கி போட வேண்டியது மிக அவசியம். சோ இன்னைக்கு நம்ம பாடத்துல கூட ஒரு சில விஷயங்கள்ல நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் நம்மை நாமே. முதலாவது இது பேசும் பொழுது இது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கு, என்னை நான் சோதித்து பார்ப்பது. கண்டிப்பா அதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அவங்க அவங்க வாழ்க்கையில அது இருக்கா இல்லையா சோதிச்சு பார்க்க வேண்டியது மிக அவசியம். சோ அதன் மூலம் புளிப்பு நம்மிடத்துல இருக்குமே ஆனால் அதை நாம அடையாளம் கண்டு எடுத்து போடுவதற்கு அங்க உதவியா இருக்கும். ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த புளிப்பை நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்கறதுக்கு முன்னால, நம்மை நாமே சோதிச்சு அறிவதற்கு முன்னால ரெண்டு விஷயம் நம்ம பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம், அதாவது ரெண்டு உச்ச நிலை நம்ம போயிடக்கூடாது. சுய பரிசோதனை செய்யும் போது நம்மை நாமே சோதிச்சு பார்க்கிறோம் என்று வரும்போது அதற்கு முன்பு நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்னு என்னன்னா, சிலருக்கு தேவன் ரொம்ப கிருபையா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் கான்சியஸ்னஸ் கொடுத்திருப்பார். அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான மனசாட்சி கொடுத்திருப்பார். அந்த மனசாட்சி சின்ன சின்ன விஷயங்களையும் கண்டுபிடிச்சிடும். அவங்க முன்னாடியே நின்று நீ ரொம்ப மோசம், கிளீனா சொல்லும், ரொம்ப தெளிவா சொல்லும். சின்ன சின்ன விஷயங்கள் தப்பாது, அந்த மனசாட்சியின் பார்வைக்கு அவங்க கிட்ட இருக்க பலகீனங்கள் தப்பாது, ஏதா இருந்தாலும் மாட்டிடும். அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் கான்சியஸ்னஸ் சிலர் பெற்றெடுப்பாங்க. அவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க. நிறைய சமயங்கள்ல தங்களை ரொம்ப நிதானிச்சு பார்த்துட்டு தங்கள் கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன குறைவுகள் நிமித்தம் ஒரு சோர்வுக்குள்ள போயிடுவாங்க. தகுதியற்றவன்கிற நிலைமை கூட நினைச்சிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது செய்ய வேண்டாம், அந்த எக்ஸ்ட்ரீம் போக வேண்டாம். நாம் எல்லாருமே பலகீனர்கள், தப்பா சிந்திச்சிடுவோம், தப்பா பேசிடுவோம், தப்பான நோக்கம் வந்துடும், தப்பான வேலை செஞ்சிடுவோம். அது தேவனுக்கு நல்லா தெரியும். ஆனா இவைகள் நடக்கும். இத 100% நடக்காம பார்த்துக்கொள்ள முடியாது. இது ஒரு பேசிக் ட்ரூத். ஆனா ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் அழைப்பு முடிகிற வரைக்கும். சமீபத்தில் ஒரு கன்வென்ஷன்ல சகோதரர் பேசும்போது அது மறுபடியும் நமக்கு ஒரு உத்வேகம் தான் தருதுச்ச. ஆமா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ரொம்ப சாதாரணமா அதுவே நம்மளை விளைவிக்க போயிடும். அப்போ நீதிமொழிகள் 24:16 பரிச்சயமான வசனம், நீதிமான் எவ்வளவு முறை விழுகிறாரு? ஏழு முறை விழுகிறாரு. ஆனாலும் என்ன பண்ணிடுவாரு? வசனம் வாசிங்க.
நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்.
அப்புறம்
துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள்.
இந்த ரெண்டு விஷயம் அங்க புரிஞ்சுக்கணும். நீதிமான் அவர் விழுவாரு, நிறைய சமயங்கள் அது நடந்துடும் அவருக்குள்ள. ஆனா உடனே எழுந்து நிற்பது தான் அவங்க சிந்திக்கணுமே ஒழியோ, மற்றபடி டிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு அவசியம் இல்லை. சோ அப்போ நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சு கண்டறிஞ்சு தூக்கி போடணும் பாவத்தை என்கிற முயற்சியில ஒரு சிலர் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எடுத்துடுவாங்க. தங்களை ரொம்ப உள்நோக்கி பார்த்து தங்களிடத்துல காணப்படுகிற சிறு சிறு விஷயங்களுக்கு கூட ஒரு ஒரு வேதனைப்பட்டு அது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் உண்டு பண்ணிடும். ஒரு சோர்வுக்குள்ள ஒரு அவநம்பிக்கைக்குள்ள போவதுக்கு அங்க வாய்ப்பு இருக்குது. அது வேணாம். அதாவது அது விழுந்து போயிட மாட்டாங்க அவங்க டோட்டலா. அவங்க கவனம் இவைகளை குறிச்சே இருக்கிறதுனால அவர்கள் டைவர்ட் ஆயிடுவாங்க. அவர்கள் பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டியது குறிச்சு சிந்திக்காம போயிடுவாங்க. ஆனா நல்ல சிந்தனை தான், தங்களுடைய குறைகள் பத்தி அவங்க சிந்திச்சுட்டே இருக்க நல்லதுதான் அது. ஆனா அது கூட டேஞ்சர் ஆயிடுது பாருங்க. அது ரொம்ப அதிகமா அதனுடைய சுபாவம் புரியாம பண்ணிட்டு இருக்கும் போது கவனம் செலுத்த வேண்டியதுல கவனம் செலுத்த முடியாம அங்க போயிடும். இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நம்மை நாமே அங்க அனுமதிச்சிட கூடாது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு இது ஒரு பலகீனமா இருக்கும். தங்களை சுய பரிசோதனை செய்யும் பொழுது ஒரு மேலோட்டமா மாத்திரம் பார்த்துட்டு எல்லா விஷயத்திலையும் தான் திருப்தியான அளவுக்கு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு சாதாரணமாவே எடுத்துடுவாங்க. இது கூட ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதாவது சுய பரிசோதனையில ஒரு முழுமையா போகாம, அல்லது தேவனுடைய பார்வையில போகாம, அவருடைய ஆவியில வழிநடத்தப்பட்டு அந்த முயற்சி எடுக்காம, தங்கள் சொந்த நியாயங்கள் நீதிகள் கற்பிச்சுக்கொண்டு நான் பெட்டர் இல்ல போதும் இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறான் என்று சொல்லிட்டு அவர்கள் சரிவர சுய பரிசோதனை செய்து விடாமல் போவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடாது. செல்ஃப் அனாலிசிஸ் போது நம்மை நாமே தேவனுடைய வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனங்கள் குறைவுகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு தெளிவிருக்கணும். அது தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ள செய்யணும். நியாயமா கண்டறிய வேண்டிய விஷயங்களை நியாயமா கண்டறிஞ்சிடணும். ரொம்ப மிகைப்படுத்திட்டும் போகக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் அது செய்யக்கூடாது. இதுல கூட நமக்குள்ள அந்த பரிசுத்தாவியினுடைய கிரியை அருமையா நிறைவேறுவதற்கு நாம ஒப்பு கொடுக்கணும். சோ இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் உச்சக்கட்டங்களை எடுத்துட்டு தப்பு பண்ணிடாம நாம அங்க பார்த்துக்கணும். சோ இப்படியாக பாவம் நம்முடைய அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதில் இருந்து நம்மை வழிவிலக செய்து விடாதபடிக்கு, அது எவ்வளவு சிறிதாக இருந்துட்டாலும், அது எவ்வளவு ஆரம்ப கட்ட விஷயத்தில் இருந்தாலும், அதை கண்டுபிடிப்பதற்கான இந்த முயற்சியில இந்த இரண்டு நல்ல கருத்துக்களை மனதில் வைத்துட்டு இப்ப நாம சில விஷயங்களை நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில வெறும் பாவம் மாத்திரம் பார்க்க போறதில்ல, ஒரு சில நல்ல குணலட்சணங்கள், ஒரு சில நம்முடைய இருதயத்தினுடைய நோக்கங்கள், நம்ம ஏறெடுக்கிற ஒரு சில பிரயாசங்கள், இவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு அவசியம், அது எந்த அளவுக்கு இருக்கு, அது எந்த அளவுக்கு இல்ல. சோ இப்படி நாம பார்ப்பது நம்மை சுத்திகரிப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணலாம். ஒரு 13-14 விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். வேக வேகமா சுருக்கமா முதல் ஒரு விஷயத்தை நாம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில சுய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இது இருக்கு. பாவத்துக்கு எதிராக போராடுவதில்ல, பலகீனங்களுக்கு எதிராக போராடுவதில்ல, சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு, இது இருக்கணும். முதலாவது நம்ம பலவீனர்கள், நமக்குள்ள பலகீனங்கள் அநேகம் இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னா இந்த பலகீனங்களை கண்டுபிடிச்சு அந்த பலகீனங்களை மேற்கொள்வதற்கு முயற்சிக்கணும். அதுக்கான அந்த முயற்சியில நம்மிடத்துல நம்ம கண்டிப்பா வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நல்ல குண லட்சணம் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது சுய கட்டுப்பாடு என்பது வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு நமக்குள்ள அங்கு ஏற்படும், டிசிப்ளின். இது ரொம்ப முக்கியம் புது சிருஷ்டிகள் விஷயத்துல. ஆனா இந்த சுய கட்டுப்பாடு இது எப்படி நாம நமக்குள்ள வளர்த்து கொள்ளலாம் பாருங்க. சில சமயங்கள்ல நம்முடைய சரீர ஆரோக்கியத்துக்காக நம்ம சிந்திக்கும் போது நம்ம சரீரத்துல பிசிக்கலா எந்த பாகம் பலவீனமா இருக்கு அதை பலப்படுத்தணும்னா அந்த பாகத்தை பலப்படுத்துவதற்கு ஏற்ற சில பயிற்சிகள் நம்ம மேற்கொள்ளலாம், அந்த சரீரத்தினுடைய பாகம் பலமாயிடும். சிம்பிள். அதுபோல இந்த சுய கட்டுப்பாடு கூட நம்மிடத்துல பெருகுவதற்கு நாம சில பயிற்சிகள் நம்ம அங்க செய்யலாம், செய்யணும். இந்த ரசல் விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சகோதரர் ரசல் அவர்களுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு, கண்டுபிடிச்சார் ஓ இது புது சிஸ்டிக் இருக்கக்கூடாது. என்னன்னா அவருக்கு கடலை மேல ரொம்ப ரொம்ப இஷ்டம், கடலை சொல்லலாம் அல்லது பட்டாணின்னு சொல்லலாம், அதுக்கு அவருக்கு கொஞ்சம் அதுல வீக்கம். ஆனா கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட் இது மேற்கொள்ளணுமே, ஆனா கண்ட்ரோல் இல்ல இந்த விஷயத்துல. ஆனா கண்ட்ரோல் கொண்டு வரணுமே, கட்டுப்பாடு கொண்டு வரணுமே. அந்த விருப்பம் மனசுல வரும்போது மாட்டேன் சொல்லணும், எப்படி பண்ணணும் முடிவெடுத்தார். கை நிறைய பட்டாணி எடுத்து பாக்கெட்ல போட்டுவார், போயிடுவார். பாக்கெட்ல தான் இருக்கும் பட்டாணி, ஆசை வரும் ஆனாலும் எழுக்க மாட்டார். சோ பிராக்டிஸ் பண்றாரு, ஒரு 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 பலகீனம் அடையாளம் கண்டு அதை மேற்கொள்வதற்காக முயற்சிக்கும் பொழுது இந்த சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்களை நாம் அப்படி கட்டுப்படுத்தி கொள்ளலாம். நமக்கு பிடிச்ச ஆகாரம் சரி, வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அது இல்லாம தான் இருந்து பார்ப்போமே, எடுக்கணும் முடியும். அல்லது ரொம்ப தூங்கிட்டே இருக்கோம், அதுல ஒரு கட்டுப்பாடே இல்லை, அலாரம் அடிச்சோன்னு டம்னு எந்திரிச்சு நிக்கணும், உள்ளுக்குல ஒரு முடிவு எடுக்கலாம். நாம சில 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 விஷயங்கள் எடுக்கலாம், அதன் மூலம் அந்த பிராக்டிஸ்க்குள்ள நாம அங்க வரலாம். ஏன்னா இது சுய கட்டுப்பாடு நமக்குள்ள மிக மிக அவசியம். பலகீனங்களை நாம மேற்கொள்ளணும்னா அது அடையாளம் கண்டுபிடிச்சிடுவோம் சில சமயங்கள்ல, ஆனா அதை மேற்கொள்வதுல ஒரு நிலை இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு என்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப குறைவானதாக அங்க காணப்படலாம். அதை வளர்த்தி கொள்ள வேண்டியது மிக அவசியம். நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் இருக்கு இல்லைங்களா, 2 தீமோத்தேயு 2:15. அதாவது நீங்க வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும்னா சத்திய வசனத்தை
நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன்.
ஆமா, ஆனா ஆங்கிலத்துல ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இது குறிச்சு ஒரு மன்னா இருக்கு, ஸ்டடி டு ஷோ தை செல்ஃப் அப்ரூவ்ட் அன் டு காட். இந்த ஸ்டடிங்கிற வார்த்தை தமிழ்ல வரதே கிடையாது. ஒருவேளை அது நிதானமாய் பகுத்து அப்படிங்கறதுல இருக்கும் என்னமோ தெரியல, ஆனா ஸ்டடிங்கிற வார்த்தை அந்த வசனத்துல இல்ல. ஆனா அது ரொம்ப முக்கியம். அது சகோதரர் அவரு மன்னாவிலே சொல்லும் போது நம்ம அப்படிப்பட்ட வெட்கப்படாத ஊழியக்காரனா அந்த வேலையை உண்மையா செய்வதற்கு நமக்கு ஒரு ஸ்டடி அப்படின்னா தியானம் ஆராய்ச்சி அவசியம் என்பது கருத்து. ஆனா அதுக்கு சகோதரர் சொல்லும் பொழுது அந்த ஆராய்ச்சி வெறுமனே தேவனுடைய வார்த்தைகள் மீது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மீது இருக்கணும். உங்க அனுதின வாழ்க்கைய ஆராய்ந்து பாருங்க. எப்படி ஆராய்ந்து பார்த்த தேவனுடைய வார்த்தை அதற்கு இசைந்த மாதிரி என்னுடைய அனுதின வாழ்க்கை இருக்குதா? வாழ்க்கையின் செயல்பாடுகள் கூட ஸ்டடி பண்ணுங்க, அது நல்லது. ஏன்னா அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அதுல குறைவுகள் தெரியும், பலகீனங்கள் தெரியும், அதை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் நாம் அங்க ஏறெடுக்க முடியும். ஆனா அந்த முயற்சியில சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு வரணும் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. இன்னைக்கு செய்த பொருத்தனை நிறைவேற்றிக் கொள்ளுகிற முயற்சியில நம்முடைய பலகீனங்களை நாம மேற்கொள்ள வேண்டிய பிரயாசத்துல நாம் இந்த ஒரு குணத்தை வெளிப்படுத்துறோமா? இந்த அளவுக்கு வெளிப்படுத்துறோம், இந்த அளவுக்கு அதை நம்ம அந்த குணத்துல நம்ம வளர வேண்டியது அவசியமா இருக்கு. சிந்திச்சு பார்க்கலாம், இது நம்ம வாழ்க்கையில புளிப்பு இல்லாமல் பார்ப்பதற்கு நமக்கு உதவியாக அங்கு இருக்கும். இரண்டாவது காரியம், பாராட்டல் வெளிப்படுத்துறது, பாராட்டுதலை வெளிப்படுத்துறது, எக்ஸ்பிரசிங் அப்ரிசியேஷன். என்ன இது குணம், இதுக்கும் புளிப்பு கண்டுபிடிச்சு அகற்றுவதற்கு என்ன விஷயம் இருக்கும் கண்டிப்பா. நீதிமொழிகள் 3:27 ஒரு அருமையான வசனம்,
நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
பாருங்க, இது ஒரு ஜெனரல் வசனம், ஒரு பொதுவான வசனம். நன்மை செய்வதற்கு என்று உங்களுக்கு திராணி இருக்கு, அதை செய்ய வேண்டிய உங்களுக்கு செய்யாம போயிடாதீங்க. அதாவது சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடன் சகோதர சகோதரனுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம், அவர்கள் தேவனுடைய சித்தம் உணர்ந்து நல்ல பிரயாசங்களை ஏறெடுத்து மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைய வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்வதற்கான பிரயாசம், அது நிமித்தம் அவர்கள் எடுத்த நல்ல கிரியைகளை பார்க்கும் பொழுது அவர்களை அதை சுட்டி காண்பித்து அவர்களை சந்தோஷப்படும் படிக்கு அவர்களை அவர்கள் மீதான அந்த பாராட்டுதலை வெளிப்படுத்துவது ரொம்ப நல்ல ஒரு குணலட்சணம். பாருங்க, நாம் எல்லாமே எப்பதான் ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த ஃபீலிங் நம்ம யாருக்கிட்டையாவது இருந்து வாங்கும் போது தான். நம்முடைய பிரயாசம் தேவன் ஆசீர்வதிச்சார், நம்முடைய முயற்சி தேவன் ஆசீர்வதிச்சார், எப்படி தெரியும்? ஒருவேளை நான் அந்த வார்த்தை நான் சொல்லும் போது, அது ஒருவேளை நான் எதனால சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும்னா, ஒருவேளை நான் எடுத்த பிரயாசம் கண்டிப்பா தேவன் வந்து அங்கீகரிச்சிருந்திருப்பாங்க, அத ஒரு சில சகோதரர்கள் மூலம் சகோதரிகள் மூலம் தேவனுடைய பிள்ளைகள் மூலம் எனக்கு அது தெரிய வரும். சோ மற்றவர்கள் நம்முடைய நல்ல காரியங்களை சுட்டிக்காட்டுவது நம்ம விரும்புறோம், அதை தொட்டு அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவது நம்ம மனசு எதிர்பார்க்குது. அப்படியெல்லாம் நம்ம அனுபவத்துக்குள்ள போகும் பொழுது தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம அங்க உணர்கிறோம். இது ஏன் நம்ம வந்து நம்ம மற்றவர்களுக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம அங்க செய்யக்கூடாது? வசனம் சொல்லுது பாருங்க, நன்மை செய்வதற்கு உங்களுக்கு திராணி இருக்குது, அதைய செய்ய வேண்டியவங்களுக்கு செய்யாம போயிடாதீங்க. உங்களால ஒரு நல்ல உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், சொல்லுங்க. அவர்கிட்ட அப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை பார்த்தீங்க, சொல்லுங்க. அது நல்லது, இது ஒரு நல்ல குணலட்சணம். இது நம்ம இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அங்க செய்கிறோம். பாருங்க, நம்ம என்ன பிரயாசம் செஞ்சாலும் நம்ம நோக்கம் என்ன சொல்லிடலாம், சகலமும் யாருடைய சித்தத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காகத்தான், அவர் நாமும் மகிமைப்படுவதற்காக தான். ஆனாலும் நாம் எதிர்பார்ப்போம், உடன் சகோதர சகோதரிகள் பார்வையில நம்ம நோக்கம் எப்படி இருந்துச்சு, நம்ம பிரயாசம் எப்படி இருந்துச்சு. இப்ப அதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கும் பொழுது உடன் சகோதர சகோதரி எண்ணமும் அது போலத்தான் இருக்கும். ஒரு வேளை ஏற்ற தருணத்துல சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்துக்குள்ள வழி நடத்தும். சோ அந்த மாதிரி ஒரு வேலை நாம செய்வது கூட நமக்கு நன்மையா இருக்கும். மூணாவது ஒரு நல்ல குணலட்சணம் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது என்ன என்று பார்த்தா, ஒரு இரக்கம் உள்ள ஒரு மனசு. 1 Peter 3:8 வசனம் வாசிங்க,
ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய்.
பாருங்க, இரக்கம் மன உருக்கம் இதெல்லாம் நமக்கு அங்க சொல்லப்படுது. பொதுவா நாம அன்புங்கிற ஒரு பெரிய வார்த்தை வச்சு தியானிச்சுட்டு போயிடுவோம். ஆனா இங்க பாருங்க, இது கண்டிப்பா தேவனுடைய ஜனங்கள் மற்றவர்கள் கிட்ட வெளிப்படுத்துவதற்கே உரிய சில நல்ல பண்புகள் பாருங்க, இரக்கம், அப்புறம் மன உருக்கம், இங்கிலீஷ்ல கம்பாஷன். அதாவது சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில வாழும் போது தேவன் நமக்கு அநேக சோதனைகள், பரீட்சைகள், உபத்திரவங்கள், பாடுகள் கொடுக்கறாங்க. அதெல்லாம் அவசியம் நம்ம நல்லா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்ன என்பது கூட நல்லா தெரியும். 1000 ஆண்டு அரசாட்சியில கர்த்தர் இயேசுவோடு கூட ராஜரீக ஆசாரியர்களாக இருந்து மனுக்குலத்தை இதே இரக்கம், இதே மன உருக்கத்துல பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கிறது. இங்க இதுக்காகத்தான் இந்த அனுபவங்கள் இப்ப வாங்குறோம். ஆனா இப்பயே கூட அந்த ஒரு ஆசாரியத்துவத்தின் வேலைய ஒரு சிறு அளவுல நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில நாம அங்க செய்யலாம். அதாவது நிறைய சமயங்கள் இதெல்லாம் அவசியமா நம்ம யோசிக்கிறது இல்ல. ஒரு இரக்க மனப்பான்மையில சகோதரர்கள் சகோதரர்களுடைய அனைத்தையும் பார்க்கிறது, அது அவங்களுடைய பலவீனங்களா இருந்துட்டாலும் சரி, அவங்களுடைய குறைவுகளா இருந்துட்டாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் செஞ்சிட்ட பாவங்களா இருந்துட்டாலும் சரி, பாருங்க இந்த ஒரு சுபாவத்தோடு அவர்களை நம்ம பார்க்கறது ரொம்ப அவசியம். நமக்கு இரக்கத்தோட ஒரு மன உருக்கத்தோட பாருங்க இந்த குவாலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியதுங்கிறது மிக அவசியமாக அங்கே. இது வந்துட்டு நம்ம 1000 ஆண்டு அரசாட்சியில உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவசியம். அதுக்காக இப்ப நம்ம பல அனுபவங்களுக்குள்ள போறோம். இதெல்லாம் டாக்டரின், இதெல்லாம் உபதேசங்கள், தெய்வீக திட்டம் புரிஞ்சுக்கிறோம். ஏன் அதை வந்து இப்போ நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில அவர்களுடைய இடர்பாடுகளின் மத்தியில அவங்களுக்கான குறைவுகள் மத்தியில இது வெளிப்படுத்தினா எவ்வளவு நன்மையா இருக்கும். சோ இன்னைக்கு இது கூட நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல உடன் சகோதர சகோதரிகள் மேல நாம காண்பிக்கிறோம், மனுக்குலத்தின் மேல கூட நம்ம சிந்திக்கலாம். இது கூட இந்த ரீதியில இந்த குணலட்சணங்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கும்னா அது அநேக விஷயங்கள்ல புளிப்பு நுழையாம இருப்பதுக்கு ஒரு 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 வழியா இருக்கும். புளிப்பு கண்டுபிடிச்சு அகற்றணும் என்று சொல்லும் போது புளிப்பு மாத்திரமே நம்ம பார்க்கலாம், ஆனா நம்ம அப்படி பார்க்கல. இந்த நல்ல குணலட்சணங்கள் உங்களுக்குள்ள இருக்குதான்னு கூட சிந்திச்சு பாருங்க. இவைகள் இருந்துட்டா அது கூட ஒரு வகையில நிரூபணம் தான் உங்ககிட்ட புளிப்பு இல்ல என்பதுக்கு. சில நல்ல தன்மைகள் சிந்திச்சு பார்ப்போம், சில நல்ல நோக்கங்களை சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கா, எந்த அளவுக்கு நாம் இதைய பயன்படுத்திட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு அதை இன்னும் விருத்தி பண்ண வேண்டி இருக்குது, இந்த கோணத்துல சிந்திக்கலாம். இன்னொன்னு சொன்னா தாழ்மை. தாழ்மை பற்றி நான் அதிகமா பேசவே வேண்டாம், ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான தலைப்பு, அநேக முறை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இதை அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பொதுவான வசனங்கள் விட்டுட்டு சில விசேஷமான வசனங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 27:2 வாசிங்க.
உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும்.
கலாத்தியர் 6:14 கூட வாசிங்க.
சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக.
ஆமா பாருங்க, இந்த விழுந்து போன சுபாவத்தினுடைய ஒரு பிரதானமான தன்மை இந்த பெருமை, மேட்டிமை. ஆனா இதுக்கு எதிராக நமக்குள்ள நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் தாழ்மை. இந்த பெருமை மேட்டிமை என்கிற புளிப்பு எந்த அளவும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள போக கூடாதுன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இந்த தாழ்மை நமக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாக. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு நாம உண்மையிலேயே தாழ்மை பற்றி அநேகம் படிச்சிருக்கலாம், அநேக உபதேசங்களை நம்ம கேட்டிருப்போம், பட் பிராக்டிக்கலா தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கிரியேட் செய்யுது சகோதர சகோதரிகளே, இது சிந்திப்பது கூட நல்லது. 5வது ஒரு காரியம், திராட்சை தோட்டத்தில் நம்முடைய வேலை, கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் நம்முடைய வேலை. நம்மை பற்றி மத்தேயு 5:14-16 வசனங்கள்ல கர்த்தர் இயேசு சொல்லும் போது,
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மணியின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்கோலால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க
உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. தேவன் இந்த சத்தியத்தை நமக்குள்ள வச்சிட்டாங்க. நம்ம கிட்ட கேட்கறது, இந்த வெளிச்சம் நீங்க சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு பிரகாசிக்க செய்யணும். இதுதான் ஒருவேளை சுவிசேஷத்தினுடைய வேலை, அறுவடையினுடைய வேலை, சாட்சியினுடைய வேலை என்று நாம பல விஷயத்துல பல கோணத்துல நாம அங்க சொல்கிறோம். சோ கண்டிப்பா இந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு இருள் சூழ்ந்திருக்கிறவங்களுடைய இருதயத்துல இதை பிரகாசிக்க செய்யற இந்த வேலை கர்த்தருடைய திராட்சை தோட்டத்துல நாம செய்யற வேலை. இதுல நாம் எந்த அளவுக்கு நம்மை உண்மையிலேயே ஒப்பு கொடுத்திருக்கிறோம், அல்லது இந்த வேலை நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்முடைய அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இருக்குது, எந்த அளவுக்கு அனுமதிச்சிருக்கிறோம், இது சிந்திக்கணும். ஆனா நிறைய சமயங்கள்ல இந்த வேலை, இந்த மாதிரியான பிரயாசங்கள், இந்த முயற்சிகள் எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்துடும் நமக்கு. ஒருவேளை வசனம் ஏசாயா 6:11 வாசிங்க.
அப்பொழுது நான் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே.
அது ரொம்ப லிட்ரலா எடுக்க வேண்டாம் இது. அதாவது கடைசி மணி இருக்கிற வரைக்குமே இந்த வேலை நாம் அங்க செய்து கொண்டு இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த அறுவடை அதனுடைய பிரயாசங்கள், அதாவது பாத அங்கங்களாக நாம இருக்கிறதுனால சில விசேஷமான பொறுப்புகள் இருக்கு. என்ன விசேஷமான பொறுப்புகள்? முதல் பொறுப்பு, இருக்கிற கடைசி மணி வரைக்கும் நாம தான் போய் எடுத்துட்டு வரணும். அந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை தேவன் நம்ம கையில கொடுத்துருக்கிறான். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், இந்த மனுக்குலத்துக்கு போதிய அளவுக்கு சாட்சியும் கொடுத்தாகணும். சோ இப்ப இதெல்லாம் செய்யணும்னா இந்த வேலையில நாம இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, இந்த திராட்சை தோட்டத்துல நமக்கு உள்ள அந்த பங்கை நாம நிறைவேற்றுவது ஏன் அவசியம்னா, அதன் மூலமே நம்மளுடைய அந்த உடன்படிக்கையை நாம நிறைவேற்றுவதற்கு அநேக வாய்ப்புகள் அங்க இருக்கு. நிறைய சமயங்கள்ல நமக்கு நல்லா தெரியும், ஏறெடுக்க பிரயாசங்களுக்கான பலன் வந்து ரொம்ப ரொம்ப சொற்பந்தான். இப்ப எல்லாம் நிறைய வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து பலனே இல்லாம கூட போகும், அல்லது 1-2 பேர் தான் இருக்கும். அப்போ அதுக்காக சோர்ந்துடணுமா? இல்ல வேண்டாம். மணிகள் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். ஆனா அதுக்கான பிரயாசத்தை நீங்க எடுத்ததின் மூலம் நீங்க தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மணியாக உருவாகி கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு அந்த வாய்ப்பு பயன்பட்டது என்பதை மறந்துட வேண்டாம். அப்போ இந்த வேலை நம்ம ரொம்ப முக்கியம். ஆனா இப்போ நாம இந்த வேலை முக்கியம்னு சொல்றதை விட, ஏன்னா எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்குது, எல்லாரும் உரிய அளவு பிரயாசங்கள் நாம் ஏறெடுக்கிறோம். அறுவடை பத்தி பேசிக் கிளாஸ் எல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு அறுவடை நம்முடைய இன்னைக்கு அது சுவாசம் ஆயிடுக்குது, நல்லது. ஆனா அதுல இருக்க வேண்டிய சில தெளிவுகள் பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இன்னும் முக்கியமா பார்க்க வேண்டியது, அப்படியாக பிரயாசம் பண்ணும் போது எந்த நோக்கத்தை சுமந்துட்டு போறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த மோட்டிவ் இருக்குது உங்க இதயத்துக்குள்ள? அறுவடைக்கான பிரயாசங்கள்ல ஏற்படும் போது எந்த மாதிரியான நோக்கம் நம்மள அந்த வேலைக்கு உந்தி தள்ளுது? ஒரே பிரின்ஸ்ல ஒரு நல்ல ஒரு சின்ன கதை இருக்கு, சகோதர ரஜலா அது சொல்லுவாங்க. ஒரு ஊழியன் ரொம்ப நல்லா வேலை செய்யறார். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பயங்கரமான ஊழிய பிரயாசங்கள் எடுத்துட்டு சாயந்தரம் டயர்டா வந்து ரூம்ல படுக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன கனவு, தேவன் வந்து அவருடைய வைராகியம் அவருக்காக எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சோதிக்க ஒரு நபரை அவர்கிட்ட அனுப்புறார். அப்போ அந்த நபர் இவர்கிட்ட வர்றார். இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சந்தோஷம் ஆயிடுச்சு. தேவன் நம்முடைய வைராகியத்தை சோதிச்சு பாக்குறாரு, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் தான் வரும். ஏன்னா காலையிலிருந்து இன்ன வரைக்கும் யாருக்காக தான் வேலை செஞ்சிருக்கிற? தேவனுக்காக தான் வேலை செஞ்சிருக்கிற. அவர் வந்தவர் என்ன வேணா செக் பண்ணிட்டு, ஆனா நிச்சயமா என்னுடைய வைராகியத்தை சோதிச்சு பார்க்க தேவன் முடிவெடுத்தனால அது நல்ல ரிசல்ட் தான் வரும். வந்தவர் கூட இவருடைய வைராகியத்தை கேட்கிறாரு. இவர் தன் வைராகியத்தை எடுத்து கொடுக்கிறார். கனவுதான், அதனால அப்படித்தான் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் போது அவர் அதை வெயிட் போட்டு பாக்குறாரு. வெயிட் போட்டுட்டு இவரை பாக்குறாரு, பார்த்து சந்தோஷமா, பரவாயில்ல 100 கிலோ இருக்கு, அப்படின்னா முழுமையா இருக்கு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்படி சொல்லிட்டு அவர் உடனே நிறுத்தல, உடனே மறுபடியும் சில ஆழமான பரிசோதனைகளுக்குள்ள போறார். அந்த வைராகியத்தை நல்லா சோதிச்சு பாக்குறார். சோதிச்சு பார்க்கும் போது கொஞ்சம் முகம் அவருக்கு அப்படியே இருந்துட்டே போகுது. கடைசியில் அந்த வைராகியத்தை பரிசோதிச்சு பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் அழகாக எழுதிட்டு இவர் ஒரு நிமிஷம் உருன்னு பார்த்துட்டு ஒரு சோகமான பார்வை பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அவர் அந்த லிஸ்ட் வாங்கி பார்த்தா அந்த வைராகியத்துல இருந்த விஷயங்கள் என்று அந்த ரீப்ரின்ஸ்ல சொல்ல போது பாருங்க, அந்த 100 கிலோ வைராக்கியத்துல 14% எதனால வந்த வைராக்கியம்னா, நான் எதுவுமே செய்யலன்னு யாரும் என்னைய சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவரு வைராக்கியத்துல அவர் செஞ்சிருக்கிறார். இன்னொரு 15%, நான் சார்ந்திருக்கிற சபை அல்லது நான் சார்ந்திருக்கிற ஒரு டினாமினேஷன் இல்லாடி நான் சார்ந்திருக்கிற ஒரு ஐக்கியம் என்று அதன் மேல கொண்டிருக்கிற வைராக்கியத்தினால ஒரு 15% வைராக்கியம் அவர்கிட்ட இருந்திருக்கு. 22% வைராக்கியம் எதனால வந்துச்சுன்னா, மற்றவர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வேலைய செய்யறது, மற்றவர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வேலைய செய்யறது. அப்புறம் ஒரு 23% மனுஷங்கள் மேல உள்ள அன்புல, ஒரு 26% தேவன் மேல உள்ள அன்புல. இந்த ஆர்டிகல் கொடுத்துட்டு சகோதரர் ரொம்ப அழகா சொல்றார், நமக்கு தேவனுக்கு அடுத்த பிரயாசங்கள்ல வைராகியம் இருக்கணும், ஆனா அந்த வைராகியத்துக்கான நோக்கம் என்ன, அது ரொம்ப முக்கியம். நாம ஏறெடுக்கக்கூடிய பிரயாசங்கள் அறுவடை வேலையில எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாம் ஏறெடுக்கிறதுனுடைய நோக்கம் ரெண்டு மாத்திரம் தான் இருக்கலாம், தேவன் மேல உள்ள அன்பு, அவருடைய பிள்ளைகள் மேல உள்ள அன்பு. இந்த ரெண்டுக்காக தான் நான் இந்த பிரயாசத்தை மேற்கொள்றேன், வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. அது சுய புகழ்ச்சிக்காகவோ, நல்ல பெயருக்காகவோ, அல்லது என்னுடைய ஒரு சுய திருப்திக்காகவோ, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ அப்படியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ இது ஒரு வகையில நம்ம பார்த்து கொண்டோம்னா அது ரொம்ப நல்லது. சகோதர சகோதரிகளே பாருங்க, அப்போ கர்த்தருடைய அந்த தோட்டத்துல நம்முடைய வேலை ரொம்ப முக்கியம், அது நம்ம நல்லா புரிஞ்சிருக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு அதை நம்ம உண்மையான நோக்கங்களோடு நாம செய்கிறோம், தேவன் விரும்பாத ஏதாவது மோட்டிவ் நோக்கம் நம்ம இதயத்துல இருக்குதா, அது கூட ஒரு வேலை புளிப்பு ஆயிடும். சோ அதை நம்ம கவனிக்கணும், கண்டுபிடிக்கணும், அதை எடுத்து போடுவதற்கு அங்க முயற்சி செய்யணும். அடுத்து ஒரு 6வது காரியம் என்னன்னா உபசரித்தல். ரோமர் 12:13 வாசிக்கலாம்.
பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள்.
இன்னொரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 4:8-9.
ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள்.
ஆம் சகோதர சகோதரிகள், இந்த உபசரித்தல் என்கிற ஒரு நல்ல பண்பு, அதுவும் கூட நாம சீர்தூக்கி பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அங்க இருக்குது. சோ இந்த உபசரித்தல் என்பது பிரதானமா வந்து நாம உபசரித்தல் எனும் போது வேற மாதிரியான சிந்தனைகள் கூட வாழ்க்கையில வந்துடுது, அதற்கு முக்கியத்துவம் நாம கொடுத்துடுறோம். ஆனா மெய்யான உபசரிப்பு என்னவோ அதை கவனிக்க தவறிடுவோம். பொதுவா நம்ம உபசரிப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு சகோதரனை சகோதரிய நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம், அல்லது அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களை உபசரிக்கணும். உபசரிப்பு பத்தி வசனங்களை ரொம்ப அதிகமா பேசியிருக்கிறதுனால அது நம்ம செய்யணும் அப்படி என்று சொல்லி கவனம் எங்க போயிடும்னா, முழுக்க ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு 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 ஆகார ஏற்பாடு தான் நம்ம பிரதானமா நம்ம சிந்தையில் அங்க வருது. ஆனா அது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி கிடையாது, அதாவது அதுக்கு பேர் உபசரிப்பு கிடையாது. ஹாஸ்பிட்டாலிட்டி அல்லது உபசரிப்பு என்பது நம்ம முன் வைக்கிற பதார்த்தங்கள்ல இல்ல, முன் வைக்கிற பதார்த்தங்களே இல்லவே இல்லை. ஆனா அதை எப்படி வைக்கிறோம்? அந்த உபசரிப்பின் போது அந்த ஐக்கியம் எப்படி இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவியில பலப்படுவதற்கு ஏதுவா இருக்கா? ஒருத்தர் ஒருத்தர் புதிய சிருஷ்டியா பூரணப்படுவதற்கு ஏதுவா அந்த ஐக்கியம் இருக்குதா? உண்மையான அன்பு, உண்மையான பரிவு, உண்மையான இரக்கம், பரஸ்பர அக்கறை, மற்றவர்களுடைய வளர்ச்சியின் மேல உள்ள கவனம், இவைகள் எல்லாம் நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதன் அடிப்படையில் ஒரு ஒரு உபசரிப்பு, ஒரு விருந்தோம்பல் இருக்குதா? அது ரொம்ப முக்கியம். அதாவது இட் இஸ் நாட் த மீல் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் த ஃபெலோஷிப். அங்க வாசகத்தில் படிக்கும் போது அவர் சொல்றார், அந்த ஆகாரம் முக்கியம் இல்லை, ஆனா அந்த ஐக்கியம் முக்கியம். அந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியமா நாம ஏற்படுத்தி தருகிறோம் நம்முடைய நம்மை நாடி வருகிறவர்களுக்கு, நம்மை தேடி வருகிறவர்களுக்கு, அல்லது நாம விரும்பி அழைத்துட்டவங்களுக்கு நம்மோடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை எப்படி ஏற்படுத்தி தரும்? அப்லிப்டிங் ஃபீலிங் பாருங்க, யூ கிவ் டு சம்ஒன், இது ரொம்ப முக்கியம். நாம் அவர்களை உபசரிப்பதன் மூலம், அது எந்த விதமான ஆகாரத்தினாலையும் சரி, உபசரிப்பதன் மூலம் அவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உணர்வு என்னன்னா, அவர்கள் ஆவியில மேம்படுவதற்கு ஏதுவான ஒரு சந்தர்ப்பமா அந்த ஐக்கியங்களை ஏற்படுத்தி தரணும். இப்படிப்பட்ட ஒரு உபசரிப்பு உடன் பரிசுத்தவான்களுக்கு நம்மால இருக்கணும். அது எந்த அளவுக்கு நாம செய்கிறோம், முழுவதும் செய்வதற்கு கவனம் உள்ளவங்களா இருக்கணும். இந்த ரீதியில கூட நம்மை நாம சிந்திச்சு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நாம சொல்லலாம், அடுத்தது ஏழாவது. இது வந்து தேவனுடைய வார்த்தைகளின் மேல நாம ஏறெடுக்க வேண்டிய உண்மையான தியானம், ஸ்டடி. இந்த தியானம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கண்டிப்பா நிறைய சமயங்கள்ல சகோதர சகோதரிகள் மத்தியில அல்லது தேவனுடைய புது சிருஷ்டிகள் மத்தியில ஒரு விஷயம் காலப்போக்கில் அதனுடைய முக்கியத்துவத்தை இழந்து அல்லது அது ஒரு கவனம் கொடுக்கப்படாமல் போவதற்கு உரிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையின் மீதான தொடர்ச்சியான தியானம். அதாவது ஸ்டடி அல்லது மெடிடேஷன் அபவுட் காட்ஸ் வேர்ட் ரொம்ப முக்கியம். எப்போ நம்மை நாமே தேவனுடைய புது சிருஷ்டிகள் என்று உணர்கிறோமோ, புரிந்து கொள்ளணும், இந்த புது சிருஷ்டிக்கான ஆகாரம் அவருடைய வார்த்தைகள் மாத்திரமே. எப்போ நேரடியாக நாம சென்று அந்த வார்த்தைகளை தியானிக்க முயற்சிகள் குறையுது அல்லது அந்த முயற்சி எடுக்க எனக்கு வாய்ப்பே இல்லை, பரவாயில்ல, ஆனா அந்த வார்த்தைகளின் மீதான தியானத்தை மற்றவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புல நம்ம எப்ப கவனம் குறையிறோம்? இது நடந்துடும் ரொம்ப சாதாரணமா. பர்சனல் ஸ்டடி சாதாரணமா டிஸ்டர்ப் ஆயிடும், ரொம்ப சாதாரணமா டிஸ்டர்ப் ஆயிடும். ஆனா போக போக சப்ஜெக்ட் பேசுவாங்க, இருப்போம் இடத்துல கவனம் இல்லாம போயிடும், இருந்தாலும் கவனம் வேற விஷயங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி காரியங்கள்ல அந்த வகையிலேயாவது தேவனுடைய வார்த்தையான மீதான தியானம் நம்ம பங்கெடுக்காம போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு நடந்துடும். ஆனா புது சிருஷ்டிகளுக்கு அதுதான் ஃபுட்டு, அதுதான் சாப்பாடு. இது குறைவதற்கு நம்ம விடக்கூடாது. ஏன்னா சகோதர சகோதரிகளே, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு டார்கெட் தேவன் வச்சிருக்கிறாங்க, அவங்க குமாரனுடைய சாயல், அதை போய் எட்டணும். அது எட்டினா பரலோகம் போலாம். ஆனா குமாரன் சாயலுக்கு அருமையா நம்ம ஒப்பு கொடுத்து போனோம்னா என்னை எடுத்துக்கலாம், என்னால எனக்கு நானே அந்த பாதையில வழி நடத்தவே முடியாது, சான்ஸே கிடையாது, என்னை நானே இந்த பாதையில வழி நடத்தி கொள்ள முடியாது. அப்ப என்னன்னா, இந்த பூமியில பாவத்தின் மத்தியில தீமையில் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு இந்த சாயல நோக்கி முன்னேறி போவதற்கு சில வழி நடத்துதல் வேணும். ஒருவேளை இன்னைக்கு நம்மளை கேட்கணும், நம்ம கேட்கணும். நிறைய பேர் இதை சிந்திக்கிறது இல்லை. யாரை கொண்டு அல்லது எதை கொண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை நான் வழி நடத்துகிறேன், அல்லது யார் வழி நடத்துறாங்க, அல்லது எது என்னை வழி நடத்துகிறது, அந்த கேள்வி கேட்கறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை பதில் வந்து நில், யாரும் இல்ல, எதுவும் இல்ல, எனக்கு தோன்றினது, நான் உணர்ந்தது இதுதான் அப்படின்னா அது ரொம்ப ஆபத்து. அதனால்தான் தேவன் வந்துட்டு கர்த்தர் இயேசு மூலமா அப்போஸ்தலர்கள், சில தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றுக்கும் மேல அந்த வார்த்தைகள் அங்க இருக்கு. இங்க நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பா நம்மை வழி நடத்துவதற்கு நாம ஒன்னு பயன்படுத்தலாம்னா அது அவருடைய இன்றியமையாத ஜீவனுள்ள வார்த்தைகள். அன்லஸ், அதாவது அந்த வார்த்தைகள் மேல தியானமா இல்லைனா, ஒருவேளை எந்தவித நபர் இல்ல, நான் அப்படிப்பட்ட கொஞ்சம் செக்லூடான ஆளு, நான் வந்துட்டு யாருடைய வழிநடத்தும் இல்ல, பட் நான் தேவனுடைய அட்லீஸ்ட் அப்படி இருக்கும், கண்டிப்பா அது அட் மினிமம் தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையில தான் இருக்கு அவர் நம்மளை வழிநடத்துவதற்கு கொடுத்துட்ட கட்டளைகள், அறிவுரைகள், மேற்கோள்கள். அட்லீஸ்ட் அது மூலம் போனா நம்ம அந்த வழிநடத்தல் பெற்றுக்கொள்ளும். சோ இன்னைக்கு நாம கேட்கணும், தேவனுடைய வார்த்தை இந்த பூமியில நம்மை வழிநடத்துவதற்கு நாம அனுமதிக்கிறோமா? எஸ், எஸ்னா அவங்க வந்து படிக்கிறவங்களா இருப்பாங்க, அல்லது அந்த பிரயாசம் எடுத்து போதிக்கிறத கேட்கிறவங்களா இருப்பாங்க, இப்படி கேட்டதவைகளையோ படிச்சுட்டவைகளையோ பார்த்தவைகளையோ மேல தியானிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுதான் மீனிங். இல்ல நான் அனுமதிக்கிறேன், ஆனா இது எதுவுமே லைஃப்ல இல்லைன்னா இது எதுவுமே இல்லாம எப்படி அனுமதிக்கிறவங்களா இருக்கு? ரொம்ப முக்கியம், ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியம். இதனால் மாத்திரமே ஜெயம் கொள்ள முடியும் கண்டிப்பா நிறைய விஷயங்கள். அப்போ சகோதர சகோதரிகளே, நம்ம தியானிக்கிறதுக்கு எடுக்கிற சுய பிரயாசங்கள் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம வாழ்க்கையில? அதே சமயத்துல நம்ம கூட்டங்களுக்கு செல்கிறோம், கன்வென்ஷன்ஸ்க்கு செல்கிறோம், ஆராதனைக்கு செல்கிறோம், மாலை வகுப்புகளுக்கு செல்கிறோம், அது வெறும் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் வியூல இல்ல, மாறாக அங்க போய் அங்க உட்கார்ந்து தேவன் பயன்படுத்துற பாத்திரங்கள் வழியாக எந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் அது எந்த அளவுக்கு நமக்குள்ள அனுமதிக்கிறோம் ரொம்ப முக்கியம். சோ இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இது நம்மளுடைய தியானம் தேவனுடைய வார்த்தைகள் மேல எந்த அளவுக்கு இருக்குது. இன்னொரு நல்ல குணம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது, நிறைய முறை பேசியிருக்கிறது தான், தீமை பேசுதல தவிர்த்தல். தீமை பேசுதல் பத்தி யாக்கோபு 4:11,
சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள்.
நீ போதும் நீதிமொழிகள் 26:20-22 வாசிங்க.
விரைவில்லாமல் நெருப்பு ஆவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும்.
பாருங்க என்ன மாதிரி பாஷைகள், விறகு இல்லாமல் நெருப்பு அணிஞ்சிடும், அப்புறம் கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும்.
கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதப்பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன்.
இங்க ஒரு கேரக்டர் பத்தி அவர் பேசுறார், ஒரு ஒரு பாத்திரம், அது கோல் 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 சொல்லுகிறவன் அல்லது வாது பிரியன். வாது பிரியன் இங்கிலீஷ்ல அது சொல்லும் போது அது வந்து டேல் பேரர், நல்ல கதை சொல்லுவார். ஆனா கற்பத கற்பனை டேல்னாவே என்ன சொல்லுவோம், கற்பனை கதைகள். சோ இங்க வந்து இங்கிலீஷ்ல, as coals are to burning coals and wood to fire, so is a contentious man to kindle strife. The words of a tale bearer are as wounds. டேல் பேரர், கற்பனைகள், அதனால பிணைக்கப்பட்டுட்ட கருத்துக்களை சொல்லுகிறவங்க. பாருங்க எப்படி ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க,
விறகில்லாட்டி நெருப்பு அணைஞ்சிடும்,
அப்புறம் கோல் சொல்லுகிற இல்லாட்டி சண்டை கூட முடிஞ்சிடும். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு அந்த நெருப்புக்கு தேவையான ஒரு விறகு மாதிரி, அந்த சண்டைக்கு தேவையான மாதிரியான ஒரு ஒரு நபர் இருப்பது என்பது ரொம்ப கஷ்டம். சோ இது இதெல்லாம் எது பத்தி பேசும்போது நாம சிந்திக்கலாம், தீமை பேசுவது பற்றி. சோ இந்த தீமை பேசுவது நம்ம நிறைய முறை எடுத்துருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த விசேஷித்த காலத்துல மறுபடியும் நம்மளை இந்த கோணத்துல சீர்தூக்கி பார்க்கலாம், இது சமாதானத்துக்கு ஏது வல்லாதது, மாறாக சண்டைக்கும் மற்ற தீமையான விஷயங்களுக்கும் காரணமான இந்த ஒரு தன்மை நம்மிடத்துல இருந்துச்சுன்னா அதை முற்றிலும் நம்ம எடுத்து போடுவதற்கு முயற்சி செய்வது நல்லது. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, நீதிமொழிகள்ல 11:13.
ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான்.
இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். அப்போ தீமை பேசுதல் விஷயத்துல சிந்திப்போம், எந்த அளவுக்கு இந்த புளிப்பு நம்ம இடத்துல அனுமதிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அது இருக்கு, எந்த அளவுக்கு அதை நாம் எடுத்து போட வேண்டும் என்பதை நாம முயற்சிக்கலாம். ஒன்பதாவது ஒரு நல்ல தன்மை, ரொம்ப விசேஷமான தன்மை, அது நான் மென்ஷன் பண்ணிட்டு போறேன், குறிப்பிட்டு. அன்பு, அன்பு அது தேவன் நம்முடைய விரோதிகளையும் நேசிக்கும் அளவுக்கு நம்மிடத்துல வளர வேண்டும் என்று தான் நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அது பேசினார் கடந்த மாதத்துல கேள்வி கூட்டத்துல. இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. அது அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 12 அந்த ஆவியின் வரங்கள் பத்தி பேசும் பொழுது அந்த கடைசி வசனம் வாசிங்க.
இப்படி இருக்க முக்கியமான வரங்களை
நாடுங்கள். தீர்க்க தரிசனம் பேசுவது, போதிப்பது, நிறைய விஷயங்கள் எல்லாம் மேல பேசிட்டு இந்த மாதிரி முக்கியமான வரங்களை நாடுங்கள்,
இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு
காண்பிக்கிறேன். ஆனா இத பார்க்கிலும் இன்னும் மேன்மையான வழி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்புறம்
நான்
அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு தான் 13 அதிகாரத்துக்கு அவர் அங்க போறாங்க. 13 அதிகாரம் பார்த்தா அவர் எது பத்தியே பேசுறார், அன்பு பத்தியே பேசினார். அது 6th volume அந்த மெடிடேஷன் சகோதர சகோதரிகளோடு செய்து கொண்டிருக்கும் பொழுது அது ரொம்ப அழகா அங்க சகோதரர் விளக்கி இருந்தது பார்த்தோம். அது ரொம்ப அந்த அந்த ஒரு கருத்து நமக்கு எனக்கு புதுசா தான் இருந்துச்சு, புதுசாது. ஆனா எப்படி இது இவ்வளவு நாள் கவனிக்காம விட்டோம், வருத்தம் இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா இனி இந்த கோணத்துல நம்ம வாழ்க்கை இருக்கணும் ஒரு முடிவு கூட நாம் எடுக்கிறோம். என்னன்னா அங்க சொல்லும் போது இந்த முக்கியமான வரங்கள் என்று சொல்கிற எந்த வரம் உங்கள்கிட்ட இருந்துட்டாலும், அவைகள் பூர்ணமாகவே இருந்துட்டாலும், நீங்க பெரிய தீர்க்கதரிசி, ஆழமான விஷயங்களை அவிழ்த்து அழகாக காண்பிக்கக்கூடிய திறமை படைச்ச சகோதரன், அப்புறம் மிகப்பெரிய ஆராய்ச்சி தியானங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க, பெரிய அளவில் அறுவடையின் வேலையில ஈடுபடுகிறவர்கள், உங்களை மட்டாக தாழ்த்தி கொண்டு மிக அற்பமான வேலைகள்ல கூட உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து ரொம்ப சின்சியரா இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி, எல்லாம் நல்ல வரங்கள் தான். இது உங்ககிட்ட பூர்ணமாவே இருந்துட்டாலும் அன்பு மாத்திரம் உங்களுக்குள்ள பூர்ணப்படலைன்னா தேவன் உங்களை என்ன பண்ணவே மாட்டார், அங்கீகரிக்கவே மாட்டாங்க. ஆனா அதே விஷயத்துல உங்ககிட்ட அன்பு பூர்ணமாயிடுச்சு, ஆனா இந்த வரங்கள் பார்த்தா ரொம்ப சொற்ப சொற்பம் தான், அறகுறை. ஆனா அன்பு பூர்ணம் தேவன் அங்கீகரிச்சிடுவார். சோ இந்த விஷயம் இந்த இந்த கோணத்துல தான் அங்க அப்போஸ்தலர் பவுல் வந்து அந்த விஷயங்கள் அங்க பேசுறாரு. சோ அப்போ அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும், ஒரு வேலை இவ்வளோ நாட்கள்ல இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிறோம், அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு வருது. சோ இந்த அழைப்புல தேவன் நம்மிடத்துல எதை எவ்விதத்துல எந்த அளவுல பிரதானமா எதிர்பார்க்கிறாங்க, மற்றவைகளுக்கு அவர் பார்வையில எந்த அளவுக்கு கவனமும் இருக்குது மதிப்பும் இருக்குது, ரொம்ப விசேஷமா. ஆனா பொதுவா இது நம்மளுடைய சுபாவம், மற்ற முக்கியமான வரங்கள் பாருங்க சொல்லும் போதே அது என்ன ஆயிடுச்சு, முக்கியமான வரங்கள் பெற்றுங்க நிச்சயம் எப்படி இருப்பாங்க, முக்கியமான நபர்களா இருப்பாங்க. அப்போ அந்த லிஸ்ட்ல வருவதற்கு நமக்கு நிறைய பிரயாசம் இருக்கும், நிறைய பிரயாசம் அதுக்கு தான் இருக்கும், நிறைய பிரயாசம், நிறைய கஷ்டமான வேலைகள், கஷ்டமான பலிகள், கஷ்டமான பிரயாணங்கள், கஷ்டமான தியானம் எல்லாம். ஆனா அந்த அந்த கோர் அந்த மைய விஷயம் அன்பு உங்களுக்குள்ள பூர்ணப்படல. ஆனா இதெல்லாம் நல்லா அபிவிருத்தியாகி பூர்ணமே ஆயிடுக்குது, பிரயோஜனமே மாறா உங்களிடத்துல அன்பு பூர்ணமாயிடுக்குது. தேவன் உங்கள் உங்ககிட்ட இருந்து எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவு உங்களுக்குள்ள பூர்ணமாயிடுச்சு. ஆனா மற்ற விஷயங்கள் உங்களுக்குள்ள குறைவு தான் நிறைய இருக்குது, பரவாயில்லை. ரொம்ப நல்லா ரொம்ப ஒரு பெரிய உற்சாகம் கொடுத்துச்சு இந்த அழைப்பு. எப்படி நாம நிறைவு செய்யலாம், மற்ற விஷயங்கள் எல்லாம் குறைவுகள் இருக்கதான் செய்யும், ஆனா இந்த விஷயத்துல நாம அந்த ஒரு தேவன் எதிர்பார்க்கிற அளவு நம்ம அங்க வந்துருக்கோம்ல. சொல்லும் போது நன் வில் எவர் ஹாவ் ஃபுல் டிவைன் அப்ரூவல் ஆர் எட்டர்னல் லைஃப் ஆன் எனி பிளேன் ஆஃப் பீயிங். அதாவது தேவனுடைய திட்டத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு தலங்கள்ல எந்த தலத்துல வேணாலும் நித்திய ஜீவன் வேணுமா, அல்லது எந்த தலத்திலையாவது போய் நீங்க அமர்வதற்கு தெய்வீக அங்கீகாரம் வேண்டுமா அப்படின்னா, இட் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் த ஃபுல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் த ஹார்ட் ஆஃப் லவ் சொல்றார். தேவனுடைய திட்டத்தில் எந்த நிலையில எந்த ஜீவனாவது பெற்றுக்கொள்ளணும், எந்த நிலையிலையாவது தேவன் நம்மளை அங்கீகரிச்சு ஏற்றுக்கொள்ளணும்னா, அது எந்த நிலையா இருந்தாலும் சரி, இருதயத்துல அன்புல பூர்ணப்பட்டோம் என்கிற நிலைமை நீங்க காண்பிக்காம அது சாத்தியமே அல்ல. அப்போ அன்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஜெபிக்கலாம், தேவன் கிட்ட கேட்கலாம், அந்த அன்புல நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேனா, என்னுடைய விரோதிகளுக்கு நான் ஜெபம் பண்றேனா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நம்ம நம்மள விரோதிக்கிறவங்க நம்மள புரிஞ்சுக்கல, நம்மள வேறுபடுகிறவங்க கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, நமக்கு அவருக்கு அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்போம், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட இருந்து வித்தியாசப்படுவர்களுக்காக அவங்க மேல அன்பு கொண்டு எடுக்கிறோமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சார், சிந்திப்போம். இந்த அன்பு ரொம்ப முக்கியம். பத்தாவது சொன்னோன்னா இது ஒரு நல்ல குணம். எந்த மாதிரியான சோதனை வேணா இருக்கட்டும் வாழ்க்கையில, அது தேவன் தான் அனுபவிச்சிருக்காங்க புரிஞ்சு, அதன் மத்தியில ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா, கீழ்பட்டு இருக்கிறோமா? சப்மிஷன் இன் ட்ரையல், உபத்திரவங்கள் மத்தியில ஒப்பு கொடுத்து இருத்தல். நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கு, தேவன் நமக்கு அனுமதிக்கப்படுகிற சோதனைகள் உபத்திரவங்கள் மத்தியில அவருடைய மேலான கண்காணிப்பு வழி நடத்துதல் குறிச்சு சகோதர சகோதரிகளே ஒன்னு வாசிங்க, பிலிப்பியர் 4:11-12.
என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்.
சகோதர சகோதரிகளே சுருக்கமா சொல்லி முடிக்கலாம், நம்ம இந்த மனநிலைக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இன்னைக்கு. ஏன்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான வசனங்கள். ஆனா இந்த குணலட்சணம் இன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்குது, அதாவது சோதனை தான், வேதனை தான், பாடுகள் தான், ரொம்ப பரிச்சயப்படுகிறோம், முடியல பரவாயில்ல, ஆனா இதன் மத்தியில அமைதலா இருக்கணும், ஒருமையா இருக்கணும், ஏற்ற சமயத்தில் தேவன் விடுவிக்கிறதுக்கு காத்திருக்கணும். இந்த எண்ணம் எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கு, அல்லது ஒரே எக்ஸைட்மெண்டா, ஒரே ஆதங்கமா, ஒரே புலம்பலான வார்த்தைகளா, இது எந்த அளவுக்கு போகுது? ஒருவேளை இது கூட நாம் சிந்திக்கலாம் இன்னைக்கு, ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய இருதயத்தினுடைய சமாதானம் என்பது எது பொறுத்து தான் இருக்கும்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு என்ன இல்ல அது பொறுத்தெல்லாம் சமாதானம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன இருந்தாலும் என்ன இல்லாட்டியும் இது தேவ சித்தம், இது தேவ அனுமதி, நான் ஒப்பு கொடுத்து இருக்கிறேன் என்கிற அந்த மனநிலையில தான் அங்க சமாதானம் இருக்கும். அப்போ இந்த சோதனைகள் உபத்திரவங்கள் மத்தியில ஒப்பு கொடுத்து இருப்பதனுடைய முக்கியத்துவம் நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பொறாமை மற்றும் வெறுப்பு நாம சொல்லலாம், ஆனா பொறாமை தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு புலிப்பு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாததும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்ம காணக்கூடியதுமான எது வேணாலும் நம்மளுடைய இருதயத்துல இந்த பொறாமை என்கிற ஒரு தீமையான குணத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மற்றவர்கள் பெற்றெடுக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து வரலாம், திறமைகளை பார்த்து வரலாம், மற்றவர்கள் பெற்றுட்ட வாய்ப்புகளை பார்த்து கூட வரலாம், அல்லது மற்றவர்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் பார்த்து கூட வரலாம் இந்த பொறாமை என்பது. அல்லது ஒரு ஐக்கியம் என்று சொல்லும் போது அதுல தேவன் அவர்களை பயன்படுத்துற நிலை பார்த்து கூட நமக்கு வரலாம். சப்போ இந்த பொறாமை நம்மிடத்துல இல்ல, ஆனா மற்றவங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு எது நம்ம பார்த்துட்டா கூட அவைகளின் மூலம் சர்வசாதாரணமா நமக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. விழுந்து போன சுபாவத்தினுடைய இன்னும் ரொம்ப ஒரு பலகீனமான ஒரு குணம் இது. இன்னும் நம்ம ஆழமா பார்த்தோம்னா பொறாமை இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல அறிகுறி, உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒருவேளை பெருமையும் இருக்கு. எப்படி சொல்லலாம் பாருங்க, அவருக்கு இருக்கிறது, நான் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது, இதுக்குதான் பொறாம. நான் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறதுல இருக்குது என்ன, அது பெருமை அங்கு. சோ பொறாமை என்பது நம்மள தென்பட்டுச்சுன்னா அதுவே ஒரு அறிகுறி. இன்னொரு ஆபத்தான விஷயம் நமக்குள்ள இருக்குது, அது பெருமை. மற்றவர்களால் முடிந்தது, என்னால் ஏன் முடியல, என்னால் ஏன் முடியாது, நானும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். சோ அப்போ இந்த ரெண்டு ஒண்ணும் கைகோர்த்து கொண்டு தான் நமக்குள்ள அங்க வருகிறதை நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சில வசனங்கள்லாம் நமக்கு தெரியும், உன்னத பாட்டு 8:6 வாசிங்க.
நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும்.
8:6
ஆமா. நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியது, அக்னி தழல் அக்னி தழல்.
என்ன வருது, நேச
வைராக்கியம்.
ஆப்பா, ஆனா அது பொறாமை. இங்கிலீஷ்ல ஜெலசி இஸ் க்ரூயல் அஸ் த கிரேவ், அது பொறாமை. நேச வைராக்கியம் இல்ல, அது நேச வைராக்கியம்னா பாசிட்டிவ், அது ஆனா ஜெலசின்னா பொறாமை. பொறாமை தான் வரணும் பாருங்க. கலாத்தியர் 5:25-26 வாசிங்க.
நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும்.
ஆமாம், சிந்திக்கலாம் சகோதர சகோதரிகளே. இது ஒரு புளிப்பு, இது நம்ம வாழ்க்கையில விட்டுடுக்கிறோமா, அனுமதி இல்ல. எந்த அளவுக்கு இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம், எடுத்து போடுவதற்கு முயற்சி செய்யலாம். அடுத்த ஒரு முக்கியமான காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கா இல்லையா சிந்திச்சு பார்க்கிறது, பலி. பலி கூட ரொம்ப முக்கியமான தலைப்பு, நிறைய முறை நம்ம பேசிருக்கிறோம். ஆனா கர்த்தர் இயேசு சொல்லும் போது பாருங்க, இந்த மாதங்கள் இந்த வாரங்கள் எல்லாம் அதுதான் தியானம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பிட்டா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு என்னை சிலுவை எடுக்கணும் என்று சொல்லும் போது அது சுயம் வெறுத்தல், அது பலி ஆகிறது, தியாகத்துல நம்மை ஊத்துறது, இதெல்லாம் நம்ம அங்க விளக்கம் அங்க பாக்குறோம். சோ அப்போ இது குறிச்சு கூட நம்ம அதிகமா பேச வேண்டாம், ஆனா உங்களுக்கு ஞாபகம் தான் பயன்படுத்துறோம். அதாவது நம்மை நாமே அநேக விஷயங்கள்ல சுத்திகரிச்சு கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம இடத்துல உள்ள குறைவுகளை பலகீனங்களை அடையாளம் கண்டு அதை எடுத்து போடுவது அவசியம் என்போது இந்த கோணங்கள் எல்லாம் நம்மை நாமே உள்நோக்கி பார்ப்போம். நம்மை நம்ம உள்நோக்கி பார்ப்போம், சுய கட்டுப்பாடு எந்த அளவு இருக்கு, சகோதரர்கள் பட்சத்துல இரக்கம் என்ற சுபாவம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது, தேவனுடைய வசனங்கள்ல தியானம் அவருடைய வேலைகள்ல நம்மளை ஈடுபடுத்திக் கொள்வது எந்த அளவுக்கு இருக்குது, ஒவ்வொன்னா இப்படியாக நம்ம அங்க சிந்திச்சு பார்க்கும் போது பலி கூட நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்குது என்பது நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு ஒரே ஒரு வசனம் வாசிச்சு பார்க்கலாம், இது முடிக்கலாம். இது லூகா 9:23-24. இது சமீபத்துல நாம வாசிக்க நேர்ந்துச்சு, அதுக்கு சகோதரருடைய விளக்கம் ரொம்ப அருமை, வாசிங்க.
பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன்
அதை இழந்து போவான்.
என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான்.
பாருங்க, இது எப்படி இந்த வசனம், இது நமக்கு புரியுது, இதுல ஆவிக்குரிய விஷயம் இருக்குது புரியுது, ஆனா இந்த கொள்கை எப்படி நிறைவேறுது? ஏன்னா இங்க ஒரு நல்ல பிரின்சிபல் கர்த்தர் அங்க பேசுறாங்க. மறுபடியும் அந்த லாஸ்ட் பார்ட் வாசிங்க, 24.
என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன்
அதை
ரட்சித்துக் கொள்ளுவான்.
பாருங்க, இந்த மாதிரி நிறைய வசனங்கள் பார்க்கலாம். மூணு வார்த்தை தான் இருக்கும், அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கும். தன் ஜீவனை இழந்து போறவன் அதை என்ன பண்ணிக்குவான், ரட்சித்துக் கொள்ளுவான். அப்புறம்
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக
அதுதான் நம்ம கேட்டோம். பாருங்க, இது ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட் சகோதரர் அங்க பேசுறாங்க. அதாவது நம்மளுடைய ஜீவனை இழந்துட்டா நம்ம அதை ரட்சித்துக் கொள்ளலாம்.
நம்ம ஜீவனை நாம ரட்சித்துக் கொண்டோனா இழந்து போயிடும். சகோதரர் சொல்லும் போது ஜஸ்ட் பேப்டிசம் நினைச்சு பாருங்க, அங்க என்ன நடந்துச்சாங்க. பேப்டிசம்னா கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம், அர்ப்பணிப்பு என்ன அப்படின்னா அஞ்சு அர்ப்பணிச்சிட்டோம் எல்லாம், அதெல்லாம் கரெக்டா, அதெல்லாம் நம்ம எதுவும் பேச. ஆனா இங்க இந்த கொள்கை பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு. கான்சன்ட்ரேஷன் அர்ப்பணிப்பு என்கிறத சுருக்கமா சொன்னா இந்த வசனம் அழகாக புரியும் நமக்கு. அதாவது தேவன்கிட்ட நாம விரும்பி கேட்டுட்டோம், அப்பா நாங்களும் உங்க கூட பரலோகம் வந்து அங்க ஜீவிக்கணும். அப்ப தேவன் சொன்னாங்க, மகன் நீங்க பூமியில ஜீவிச்சுட்டு இருக்கிறீங்க, இங்கேயும் ஜீவிச்சுட்டு அங்கேயும் ஜீவிக்க முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல தான் ஜீவிக்க முடியும். அதுதான் என்னுடைய தெய்வீக திட்டத்தினுடைய பொதுவா நம்ம சொல்ல. இங்க ஜீவித்துட்டு இருக்கீங்க, இங்க உங்களுக்கு ஜீவிக்கிற உரிமை கொடுத்திருக்கிற, நீங்க பரலோகத்துல வந்து ஜீவிக்கிற உரிமை கேட்கறீங்க. ஆமா, அப்ப நான் என்ன செய்யணும்? ஏதாவது ஒண்ணு விட்டுடுங்க. அப்படின்னா நீங்க பூமியில ஜீவிக்கிற உரிமையை நான் கொடுத்திருக்கேன்ல, அது விட்டுடுங்க. விட்டுட்டா பரலோகத்துல உங்களுக்கு ஜீவிக்கிற உரிமை நான் கொடுக்கறேன். இது வெறும் பேச்சு இல்ல, கொஞ்ச நாள்ல இது ஒரு அக்ரிமெண்ட்ல வருது. சரி, உங்களுடைய விண்ணப்பத்தின் படி என் ஜீவன் பூமியில ஜீவிக்கிற அந்த உரிமை இருக்கு இல்லைங்களா, எழுதி கொடுத்தாச்சு. கொடுத்த நிமிஷம் இங்க ஜீவிக்கிறதுக்கான உரிமை நம்ம கிட்ட என்ன ஆயிடுச்சு, இப்ப இல்லவே இல்லைங்க, இப்ப இல்லவே இல்லை. இப்ப இந்த பூமியில ஜீவிக்கிறதுக்கான உரிமை இல்லவே இல்லை. இப்ப நமக்கு ஜீவிக்கிற உரிமையே இல்லை. இப்ப என்னன்னா நம்ம ஜீவிக்கிற உரிமையை பெற்றுக்கொள்ளணும், எந்த உரிமையை தான் பெற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் எதுக்குதான் எழுதி கொடுத்திருக்கிற இந்த பூமிக்குரிய ஜீவனை, பூமியில ஜீவிக்கிறதுக்கான உரிமைய எதற்காக எழுதி கொடுத்துட்டோம்? அந்த ஒரு ஒப்பந்தத்தில் பரலோகத்தில் ஜீவிக்கிற உரிமையை வாங்கியிருக்கிறதுக்காக. இது எப்ப எழுதி கொடுத்துட்டோமோ அல்லது எப்ப இதைய கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோமோ அப்பயே அது லாஸ்ட், அது போச்சு, அது திரும்ப என்னாகாது நமக்கு. அதுதான் பாயிண்ட், அது என்னாகாது, திரும்ப வரவே வராது நமக்கு, அது திரும்ப வராது. அது ஒன்ஸ் ஒரு முறை நீங்க ஒப்பு கொடுத்தீங்க, கொடுத்தாச்சு. ஒருவேளை இப்ப ஜீவிக்கிற உரிமை உங்களுக்கு வரணும்னா அது ஒரு ஜீவிக்கிற உரிமை வரல, அது எந்த உரிமை? பரலோகத்துல ஜீவிக்கிற உரிமை தான் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அது பெற்றுக்கொள்வதற்கு நீங்க முழுசா இங்க என்ன செய்யணும்னா, இங்க இருக்கிற ஜீவிக்க உரிமையை முற்றிலுமே என்ன பண்ணும், தேவ சித்தம் செய்வதில் நீங்க அர்ப்பணிக்கணும். ரொம்ப சிம்பிள், அதான் சொல்றாங்க. அப்போ நீங்க இதை முற்றிலும் நீங்க இழந்து தான் போகணும், இது இழந்து தான் போகணும், இது வந்து முழுக்க முழுக்க சாக்ரிஃபைஸ் ஆகி தீரணும். இதை நீங்க எந்த விதத்திலையாவது பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டு முயற்சித்தாலும் அது இனிமேல் உங்களுக்கு ஒருபோது திரும்ப கிடைக்க போறதே இல்ல. ஆனா பாதுகாக்க நினைச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிடும் தெரியுங்களா, அதுவும் கிடைக்காது. இது ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இது ஏற்கனவே எழுந்துட்டீங்க, அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணல, வாழல. இப்ப உங்களுக்கு எங்கேயுமே ஜீவிக்கிற உரிமை கிடையாது. சோ உங்களுக்கு ஜீவன் டோட்டலாவே கிடையாது, அது இங்கேயும் ஜீவன் இல்ல, அங்கேயும் ஜீவன் இல்ல. இது எதை குறிக்குதுன்னா, இங்க இருக்கும் போது அந்த ஜீவிக்கிற உரிமை ஒன்ஸ் ஃபார் ஆல் தேவன் கிட்ட கொடுத்துட்டோம் அவர் சித்தத்துக்காக. ஒன்னே ஒன்னு இதை வச்சு என்ன பயன்படுத்தலாம்னா, அதை வாங்கறதுக்கு ஏதுவா இதை இப்ப என்ன பண்ணலாம், பலியில அர்ப்பணிக்கலாம். அதே மாத்திரம் தான், பலியில அர்ப்பணிக்காம அதைய சேஃபா பாத்துக்கிட்டாலும் அது யாருக்கு உரியதா இருக்க போறதே இல்ல, அது நம்ம எழுதி கொடுத்துட்டோம். நான் சொல்றது புரியுதுங்களா, என்னன்னா அதை கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, ஆனா அதைய அப்படியே ஒப்பு கொடுத்தே மறிக்கச்சேதுல உடன்பாடு இல்ல, கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பாதுகாத்துக்க நினைச்சீங்கன்னா காத்துக்கொள்ளுங்க. ஆனாலும் அது உங்களுக்கு, ஏன்னா அது வந்து நீங்க கொடுத்துட்ட விஷயம், ஒருவேளை இனிமேல் நீங்க உரிமை என்று சொன்னா அது பரலோகத்துல ஜீவிக்கிற உரியதை தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அதை பெற்றுக்கொள்ளணும்னா இதை முற்றிலுமே நீங்க பயன்படுத்தணும். பலியின் ஜீவியத்தை, பலியினுடைய விஷயம் எவ்வளவு முக்கியம். சோ தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போயிடுவார். அதாவது இந்த மாம்சீக ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா இழந்து போயிடுவீங்க அந்த உன்னதமான ஜீவனை. சோ அது நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியம், கான்சன்ட்ரேஷன், ஒவ்வொரு நாளும் பலியாகிறோமா, ஒவ்வொரு நாளும் சுயம் என்பது மறிக்கப்படுதா, ஒரு நாளும் அந்த மரண வாசனை நம்மளுடைய வாழ்க்கையில தென்படுதா, அது நம்ம சிந்திக்கலாம். கடைசியான ஒரு காரியம் ஜெபம். சகோதர சகோதரிகளே, புரிய சிருஷ்டியா தேவனோடு உறவாடுவதற்கு, அவருடைய வழிநடத்தல் பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய ஊக்கப்படுத்தல் பலப்படுத்தல் பெற்றுக்கொள்வதற்கு, எல்லாவற்றுக்கும் நமக்கு இன்றியமையாதது நம்முடைய வாழ்க்கையில ஜெபம். அது பரலோக பிதாவோடு நாம வைக்கிற ஐக்கியத்துக்கான ஒரு வழி என்பதெல்லாம் நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் ஆரம்பிச்சு ஜபத்தில் முடிஞ்சா அது ரொம்ப ஆரோக்கியம். இடையில அநேக தருணங்கள்ல ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டா நம்ம பாதுகாப்பா இருப்போம். இதெல்லாம் நமக்கு அடிப்படையில நமக்கு தெரியும். ஆனா ஜபம் பத்தி ஒரு சில விஷயங்கள் நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம். ஒரு பிராக்டிக்கலான கேள்வி, நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஜபம் பண்றோம், அந்த ஜபத்தினுடைய டைம் காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா தேவன் கிட்ட ஜபம் பண்றதுக்கு எடுக்கிற டைமுக்கு சரிசமமா இருக்கா? நிறைய சமயங்கள்ல இருக்கா. அதாவது காலை நேரத்துல தேவன் கிட்ட நாம ஜபத்துல உறவாடுவதற்கு போதுமான நேரம் எடுத்துக்கொள்வது நிறைவேறும். ஆனா நிறைய சமயங்கள்ல நம்ம லைஃப்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஜபிக்க முயற்சிக்கும் போது அது எப்படிதான் இருக்கும்? நான் நிரூபிச்சு காமிக்க விரும்பல, ஆனா பொதுவா அதுதான் நடக்கும். ஜபம் பண்ணலாம்னு உட்காந்து ஜபம் பண்ணுவோம், ஜபம் பண்றதுங்கிறதுக்காக ஜபம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம தூக்கிடுவோம். சோ நல்ல ஆலோசனை என்னன்னா, ஒருவேளை இரவு நேரங்கள்ல தேவன் இடத்துல கண்டிப்பா ஜபிக்க வேண்டியிருக்கு, அந்த ஜபம் ஒரு நிறைவடைவதற்குள்ள நம்மளுடைய அசதி ஒரு நித்திரையா வந்து நம்ம அந்த ஜபத்தை அரை குறையா அல்லது பெயருக்காக அல்லது ரொம்ப சுருக்கமா முடிக்கிறவங்களா நம்ம இருந்தோம்னா ஒரு ஆலோசனை, அந்த ஜபம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. அது நீங்க நாள் முழுக்க வேலை செஞ்சு 12:30 தூங்க போகும் போது ஒரு 2 நிமிஷம் அப்படி தலை சாஞ்சிட்டு அப்படியே தூங்கி போறதுக்கு பதிலாக 10 மணிக்கு ஷெடியூல் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் அந்த நாளுக்கான இரவு ஜபம் நான் 10 மணிக்கு பண்ணிடுறேன், நான் 10 மணிக்கு படுத்துறேன் அப்படின்னா 8 மணிக்கு நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் கிட்ட அன்றைய நாளின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, அன்றைய நாளின் குறைவுகளுக்கு வருத்தம், மன்னிப்பு கேட்கறதுக்கு போதிய நேரம் எடுத்துக்கொள்வோம். இது ஃபார்மாலிட்டியா இருக்க வேண்டாம், அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த ஆலோசனை பயன்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, ஜபத்துல நிறைய விஷயங்கள் பொதுவா இருப்பது பார்க்கிலும் குறிப்பிட்டு இருப்பது நல்லது. அதாவது வாங்கின எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, அப்பா இன்றைய நாள்ல உங்கள் கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி என்பது பார்க்கிலும், என்னென்ன வாங்கினீங்க சொல்லி காண்பிச்சு நீங்க தந்த இந்த தருணத்துக்கு, இந்த ஐக்கியத்துக்கு, இந்த உங்களுடைய செய்திக்கு, இந்த வழிநடத்தலுக்கு, இந்த விஷயத்துல பாதுகாப்புக்கு பர்டிகுலரா குறிப்பிட்டு நன்றி சொல்வது நல்லது. அதே போல அதாவது பொதுவா மன்னிப்பும் கேட்க வேண்டாம், அப்பா இன்னைக்கு நான் செஞ்சிட்ட எல்லா குறைகள் மன்னிச்சிடுங்க, அது கூட விண்ணப்பம் தான். ஆனா பெஸ்ட், நான் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் இப்படி மிஸ் பண்ணிட்டேன், என் சிந்தையில நான் மழுக்காயிட்டேன், என் பேச்சில் நான் காயப்படுத்திட்டேன், என்னுடைய நோக்கங்கள் நல்லதா இல்லை, நான் கொஞ்சம் உதாசீனமா தான் இருந்துட்டேன், அப்படி குறிப்பிட்டு சொல்லிட்டு அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கறது நல்லது. ஒருவேளை ஜபம் பண்ணும்போது இன்னொரு சில டிஃபிகல்ட்டி என்னன்னா, கான்சன்ட்ரேஷன் இருக்காது நமக்கே, மற்றவங்க பண்ணும்போது இருக்காதுங்கிறது வேற. ஒருவேளை அவர்கள் ஜெபித்துட்டு இருப்பாங்க, அவங்க சத்தம் நமக்கு அதுக்கு வராது, ஆனா எதுவும் காரணம் எல்லாம் கிடையாது, ஆனா கவனம் போயிடும். ஆனா சில சமயங்கள் நம்ம ஜபங்கள்லயே நமக்கு மனசு ஒன்றுபட்டு இருக்காது, அந்த மாதிரி சமயங்களுக்கு தான் நமக்கு சகோதரர் சொல்லக்கூடிய ஆலோசனை, உங்கள் ஜபம் வாய் விட்டு இருந்தா நல்லது, தனிமையில தேவன் நோக்கி. உங்களால கூடும்னா கண்ணு திறந்து மேல பார்த்து கூட, கண்ணு திறந்து மேல பார்த்து உங்களால கூடும்னா கண்ணு திறந்து டைவர்ட் ஆக மாட்டீங்க, உண்மையிலேயே பரலோகம் பார்த்து அவரையே மனசுல நினைச்சிட்டு பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணுங்க, நல்லது. அப்போ இந்த மாதிரி ஜபங்கள் ரொம்ப விசேஷமா, ஐக்கியத்தில் இருக்கிற தனித்தனி சகோதரர்களுக்காக பெயர் சொல்லி இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஜபம். அப்படிப்பட்ட ஜபம் கூட நம்ம வாழ்க்கையில இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ரீதியில எல்லாம் நம்மை நாமே கொஞ்சம் இன்னைக்கு சீர்தூக்கி பார்த்து நம்மளுடைய குறைவுகள் என்ன என்று கண்டறிஞ்சு அது நம்ம எடுத்து போடுவதற்கு முயற்சிக்கலாம். சகோதர சகோதரிகளே, புளிப்பு என்பது வெறுமனே தீமையான விஷயங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய குறைவுகள் பலகீனங்கள் எல்லாவற்றையுமே உள்ளடக்கி இருக்குது. சோ இப்ப நம்ம பார்த்துட்ட ஒரு 13 விஷயங்கள்ல சில விஷயங்கள் உதவியாக இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் நாம நேர்த்தியா செய்வோமே ஆனால் கண்டிப்பா நம்மளுடைய பலியின் ஜீவியத்தில் உண்மையுள்ளவங்களா இருப்போம். கர்த்தரோடு கூட அந்த பலியில இணைக்கப்பட்டவங்களாக இந்த பூமியில வாழ்ந்துருப்போம். அது ரொம்ப முக்கியமான அம்சம். ஒவ்வொரு வருடமும் அந்த கிருபையான அந்த ஒரு பந்தியில நம்ம பங்கு பெறுவதற்கான அது ஒரு தகுதி. அவருடைய பலி நாம் நினைவு கூறுகிறோம், கூடவே நாம இணைக்கப்பட்டிருப்பதையும் நினைவு கூர்ந்து நம்முடைய பலியும் நாம யோசிச்சு பார்க்கணும். அது நமக்கு இருக்கணும்னா இந்த மாதிரி எந்த விதமான குறைவுகள் பலகீனங்கள் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம நம்ம பார்த்துக் கொள்வது நல்லது. சிந்தை இருக்கட்டும். சோ புளிப்பை முற்றிலுமாக புறம்பே கழித்து போட வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில எந்த அளவுக்கு ஏறெடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் ஏறெடுத்து தகுதி அடைவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.